இன்னைக்கு கூட நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், தேவனுடைய தெய்வீக திட்டம். நமக்கு அநேகருக்கு அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இந்த சார்ட்டை காமிச்சு ஒவ்வொரு முறையும் சத்தியம் கொடுக்குறாங்க, இது என்ன, இது ஃபுல்லா டீட்டெயிலாக எடுக்க மாட்டாங்களா, சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அநேகருக்கு அந்த கேள்வி இருக்கு மனசுல. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த போறார், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த முழு பைபிள் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறத இந்த நாளைக்கு தெரிஞ்சுக்கொள்ள போயிரு அன்பான சொல்லு. அதற்கு தோக ஜோகமாக சகோதரர் ஜாஷுவா அவர்கள் ஜெபிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன்.
எங்களுக்கு கிருபை நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையும் கூட அடுவரையும் உமது பாதப்படியில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் உமது சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அடவரே, இந்த உண்மையின் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு இன்னும் உம்மை அறியாத ஜனங்களுக்கு போய் அவைகளை அறிவித்து அடவரே உம் பாத மண்டை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தர வேண்டுமாய்ச்சிருக்கிறேன். அடவரே, இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறதான் உமது பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும் பலப்படும். இரட்சகரும் மெய்ப்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா.
மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இது யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அருமின் கர்த்தராகிய தேசிய நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. நம்ம அநேக மாதங்களுக்கு பின்பு இப்போ இந்த வகுப்பினுடைய முடிவின் பாகங்களுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி தேவனுடைய கிருபையில் தேவனுடைய தெய்வீக திட்டம் குறித்தான முழு விளக்கங்களை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம அநேக பாடங்களில் நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது அநேக பாடங்களின் வழியாக இந்த தெய்வீக திட்டம் குறித்து அநேக பாயிண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த வகுப்புகள் நம்ம ஆரம்பிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு சார்ட் ஆஃப் தி ஏஜஸ், அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டம், தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி அங்கே பின்னாடி படம் மாற்றியிருக்கும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும். இது என்ன ஏதுன்னுன்ற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு இதை பற்றி அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு முன்பாக ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த சார்ட் நான் எடுக்க முடியும். ஆனால் அன்னைக்கு வந்து எடுத்திருந்தால் அது புரியவே புரியாது. அப்போ பல்வேறு தலைப்புகளின் கீழே தேவனுடைய திட்டங்களை ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு பின்பு இப்போ இதை பற்றி நம்ம ஒரு முழு விளக்கம் குறித்து நம்ம படித்தோன்னா அது ரொம்ப சுலபமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இது என்ன அப்படின்னா, இந்த படம் என்ன, எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது, இது நம்முடைய தேவனுடைய பிதாவாகி தேவனுடைய தெய்வீக திட்டத்தை விளக்குகிறது. அவர் மனுஷங்களுக்கான அந்த இரட்சிப்பின் திட்டம் குறித்த ஒரு விளக்கம். அப்போ இன்னும் ஒரு சுருக்கமாக நம்ம சொல்ல போனால், அதாவது ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடிய பைபிள் என்று நம்ம சொல்லலாம். அப்போ அதை பற்றி இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு வகையில் நம்ம படிக்க போகிறோம். அதாவது இந்த ஒரு படமானது நம்ம பைபிள் பற்றி ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை மறைந்திருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டங்களை மிக சுலபமாக எடுத்துரைக்கும் ஒரு படமாக இருக்குது. இதை பற்றி வசனத்தில் நம்ம படிக்கும்போது அங்கே ஆபகூக்கு தீர்க்கதரிசி அதை பற்றி தேவனிடத்தில் கேட்குறார். ஆபகூக்கு தீர்க்கதரிசி வந்து அங்கே இந்த உலகத்தின் மேல் இருக்கிற தீமைக்கு காரணம் பற்றியும் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தேவன் வந்து ஒரு கோபம் உள்ளவராக பாபிலோன் தேசத்தை பாபிலோன் ராஜா அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து போக அவர் திட்டமிட்டிருக்கும் போது அங்கே ஆபகூக்கு கேட்குறாரு, இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கறது கரெக்டு, ஆனால் அவங்கள விட மோசமான ஆளுகளை வச்சு நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தேவனுக்கு. அப்பொழுது தான் தேவன் அவருக்கு பதிலாக சொன்ன வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். ஆபகூக்கு தீர்க்க தரிசனம் 2:1-2.
கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதீபமாக, நீ பாருங்க
என்ன சொல்றாரு, கடன் தோடுகிறவன், அதாவது தீர்க்க தரிசனத்தை எதில் எழுதி வைக்க சொல்றாருன்னா, கடன் தோடுகிறவன் வாசிக்கும்படி, அதுல அது கடந்து போகிறவன் வாசிக்கும்படி, நீ என்ன பண்ணும், அந்த தீர்க்க தரிசனத்தை அல்லது என்னுடைய தெய்வீக திட்டத்தை பலகைகளில் வரை, பலகையில் வரைன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய திட்டத்தை வரைஞ்சு காமிக்கணும். அப்போ இந்த ஒரு திட்டத்தை வந்து வரைஞ்சு காமிச்சவர் அன்னைக்கு ஆபகம் தீர்க்க தரிசி இல்லை, மாறாக இன்றைக்கு நம்முடைய ஏழாம் தூதராகிய சகோதர ரிசல் மூலமாக தேவன் இந்த கடைசி கால சபைக்கு அது ரொம்ப சுலபமாக புரிய வைக்க வேண்டி அந்த படத்தை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு முழுமையான ஒரு முழுமையான மற்றும் வித்தியாசமான ஒரு வகையில் இதை பற்றி நம்ம படிக்கலாம். அப்போ இந்த சாட்டை வந்து நம்ம பார்க்கும்போது இது மூன்று வழிகள் வந்து நம்ம போகணும், இதை இது முழுசாக கற்றுக்கொள்வதற்காக. அப்போ முதலாவது இதில் வந்து எப்படி புரிந்து கொள்ளும் விதமாக எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, அதாவது ஏ டு ஜெட், கேபிட்டல் ஏ முதல் கேபிட்டல் ஜெட் வரை சில அந்தந்த எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுக்குது. அதே போல் சிறிய எழுத்துக்கள், ஆங்கிலத்தினுடைய சிறிய எழுத்துக்கள், சிறிய எழுத்து ஏ முதல் ஜெட் வரை அதில் கொடுத்துருக்குது. அப்புறம் ஒன்று முதல் எண்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை அது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ அதன் மூலமாக இன்னைக்கு இந்த தெய்வீக திட்டத்தை நம்ம பார்க்கும்போது முதலாவது கேபிட்டலில் நம்ம பார்க்கலாம். கேபிட்டல் லெட்டர்ஸில் ஏ டு ஜெட். அப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கும்போது கேபிட்டல் ஏ எங்கே இருக்குதுன்னா, இங்கே கேபிட்டல் ஏ இங்கே இருக்குது இந்த பகுதியில். அப்போ இதில் வந்து இங்கே தமிழில் இருக்கிறதுனால நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். கேபிட்டல் ஏ எதை குறிக்கும் ஒரு படம் அப்படின்னா, அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மூன்று உலகங்கள் பற்றி பேசியிருக்கிறார். ஏன்னா மூன்று உலகங்கள் கிளாஸில் நம்ம அதை பற்றி படிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் பவுலும் அப்போஸ்தலர் பேதுருவும் இதை பற்றி ரொம்ப விவரமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது மூன்றாம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நம்ம படிக்கிறோம். மூன்றாம் வானம் என்று சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்பாக இரண்டு வானங்கள் இருக்குது. அப்போ மூன்றாம் வானம் என்று சொன்னால் அது மூன்றாம் உலகத்தை பற்றிய தரிசனங்கள் பற்றி அவர் பார்த்தாருன்னு நம்ம பாரு. அதே போல் அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும்போது அங்கே மூன்று உலகங்களை பற்றி ரொம்ப தெளிவாக பேசுகிறார். அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மூன்று உலகங்கள் என்பது மூன்று காலங்களை, பெரிய காலங்களை குறிக்கும் குறிக்கும் ஒரு காலப்பகுதி. அதில் குறிப்பாக மனிதனுடைய வரலாற்றை விளக்கும் மூன்று பெரிய காலப்பகுதிகள். அப்போ அதில் வந்து முதலாவது, அதாவது எப்படி இன்னொரு வகையில் சொல்ல போனால், பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர், இந்த மூன்று காலங்கள், அவ்வளோதான். மூன்று உலகங்கள் என்று சொல்கிறது பதிலாக மூன்று காலங்கள் என்று நம்ம சொல்லலாம். அப்போ மூன்று உலகங்கள், முந்தைய உலகம், தற்போதைய உலகம், வரப்போகும் உலகம். அப்போ அதில் இந்த கேபிட்டல் ஏ எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் முதல் உலகத்தை குறிக்கிறதாக இருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுதான் அந்த முதல் உலகம். அப்போ இந்த முதல் உலகம் ஆதாமனுடைய சிருஷ்டிப்பு துவங்கி ஜலப்பிரளயம் வரை இருந்த ஒரு கால பகுதி. அப்போ ஆதாமனுடைய சிருஷ்டிப்பின் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் இருந்த அந்த காலப்பகுதி எத்தனை வருடங்களை உள்ளடக்கின ஒரு காலப்பகுதின்னு நம்ம பார்த்தோம்னா சொல்றீங்களா யாராவது, எத்தனை வருஷம் முதல உலகத்துக்கு வயசு எவ்வளோ? 1656 வருடங்களே அது உள்ளடக்கினதாக இருக்குது. அப்போ சிலர் பேர் அதை பற்றி சொல்லும் போது அப்போது இருந்த உலகம், அது வந்து பாஸ்ட், அப்போது இருந்த உலகம் சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது இந்த தெய்வீக திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு காலப்பகுதியை உள்ளடக்கினதாக இருக்குது இந்த கேபிட்டல் பி, அதாவது இரண்டாம் உலகம். அப்போ அந்த இரண்டாம் உலகம் பார்க்கும்போது இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போய் முடியுதுன்னா, ஜலப்பிரளயத்தில், ஜலப்பிரளயம் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையிலிருந்து அந்த யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இரண்டாம் உலகம் அங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே வந்து முடிகிறதுன்னு நம்ம, அதுதான் பி. பி வந்து இரண்டாம் உலகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது இந்த பக்கத்துக்கு தெரியுது இல்லைங்களா,
அப்போ அந்த நோட்ஸில் பார்த்து நோட்ஸ் கை வச்சுக்கோங்க. அப்போ இந்த இரண்டு உலகம் நம்ம பார்க்கும் போது, அதான் வந்து அப்போஸ்தலர் பேதுரு அதை பற்றி சொல்லும் போது, இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் என்று அங்கே சொல்லுகிறார். அதே இந்த இந்த இரண்டு உலகத்தை குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலர் பேதுரு இன்னொரு இடத்துல, அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது இந்த உலகத்தை பற்றி எப்படி சொல்லுகிறார்னா, இப்போது இருக்கிற பொல்லாத உலகம் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ இப்போது இருக்கிற பொல்லாத உலகம் என்று கலாத்திய 1 4 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். அப்போ இந்த 2 உலகம் எதற்கு இரையாக வைக்கப்பட்டுகிறது சொல்லியிருக்கிறார்னா, இதனுடைய முடிவு இப்போ, அதாவது இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே சொல்லியிருக்கிறார். இதுதான் வந்து 2 உலகம் ஒரு மிகப்பெரிய காலப்பகுதி, நீங்கள் அந்த படத்தில் கூட பார்த்துக்கலாம். 3 பார்க்கும்போது இது கேபிட்டல் சி, இது இங்கே குறிக்குது, இது தேவனுடைய தேவிய திட்டத்தினுடைய இன்னொரு காலப்பகுதி. 3 உலகம் என்பது இது ஒரு காலப்பகுதியை உள்ளடக்கினதாக இருக்குது. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆதாமுடைய சிருஷ்டிப்பு துவங்கி 6000 முடிஞ்சதுக்கு அப்புறம், 6000 முடியும் போது ஆரம்பிக்குது இந்த 3 உலகம். பாருங்க இங்கிருந்து, அப்போ இங்கிருந்து ஆரம்பிச்சு, அதாவது அந்த 6000 ஆதாமுடைய சிருஷ்டிப்புலேருந்து 6000 முடியக்கூடிய வருஷம் எதுன்னா கிபி 1874. அந்த 1874 முதல் அதை ஆரம்பித்து முடிவில்லாத ஒரு யுகமாக இருக்கு, போயிட்டே இருப்பார். அதுக்கு வந்து முடிவே கிடையாது அந்த 3 உலகத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதை பற்றி அப்போ சிலர் பேர் இந்த உலகம் பற்றி எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, நீதி வாசம் செய்யும் புதிய வானங்களும் புதிய பூமியும் என்று சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 3 உலகத்தினுடைய ஆரம்பத்திலையும் ஆரம்பத்தையும் 2 உலகத்தினுடைய முடிவுக்கும் இடையில ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கிறது, நீங்க கவனிக்கலாம். அதுதான் வந்து இந்த இடத்துல அறுவடையின் காலம் அல்லது ஹார்வெஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு வினோதமான ஒரு காலம், பெக்குலியர் பீரியடு. அந்த காலத்துல தான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே இதை பத்தி உங்களுக்கு யூபிலி வகுப்புல நான் சொல்லியிருக்கும் போது, இது ஒரு ஆசீர்வாதமும் இருக்கிற காலம், அதே நேரத்தில் தீமை இருக்கிற காலம், ரெண்டு மிக்சிங் இருக்குது. அதனால தான் வந்து அநேக குழப்பங்களுக்கு மத்தியில் அநேக குழப்பம் நிறைந்த ஒரு காலம், மற்றும் இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு இந்த காலத்தில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் தான் ஒரு யுக மாறுதலே நடந்து கொண்டு, 2 உலகம் அல்லது 2 யுகம் முடிஞ்சு 3 யுகம் ஆரம்பம், யுக மாறுதலின் காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு காலப்பகுதியானது ஒரு அறுவடையின் காலப்பகுதியாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த தேவி திட்டத்தில் கேபிட்டல் டி எடுத்துக்கொண்டா, அது வந்து இங்கே இருக்கு. கேபிட்டல் டி நீங்கள் பார்க்கல, 1 உலகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு உலகம், அதாவது ஒரு யுகம். அதாவது 2 உலகத்தை நம்ம பார்க்கும்போது அதில் 3 காலப்பகுதிகளை உள்ளடக்கிறது. 1 ஒரே யுகம் தான், ஆனால் 2 உலகம் இருக்கும்போது அதில் 3 யுகம் இருக்குது. பாருங்க, கேபிட்டல் டி, அப்புறம் இ, அப்புறம் எஃப், 3 காலப்பகுதிகளே உள்ளடக்கினதாக இருக்குது. அதில் 1வது காலப்பகுதி தான் டி என்று நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த டி வந்து எதை குறிக்கும் ஒரு காலப்பகுதினா, இந்த யுகத்தில் தேவன், இதை வந்து நம்ம இன்னொரு பேர் கூட வைக்கலாம், முற்பிதாக்களின் யுகம், முற்பிதாக்களின் யுகம் என்று சொல்லலாம். இந்த ஒரு காலப்பகுதியில் தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சில தனிப்பட்ட நபர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் தம்முடைய மாபெரும் உடன்படிக்கைகளை அவர்களோடு கூட செய்தார்னு நம்ம பார்க்குறோம். அதனால்தான் அவர்களை நம்ம எப்படி அழைக்கிறோன்னா பிதாக்கள் என்று அழைக்கிறோம், பிதாக்கள் என்று அழைக்கிறோம். அப்போ இந்த பிதாக்களுடைய காலம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜலப்பிரளயம் எந்த டேட்டில் வந்துச்சோ அந்த டேட்லேருந்து ஆரம்பமாகி அது எங்கே வந்து முடியுதுன்னா, யாக்கோபினுடைய மரணம், ஆபிரகாமுடைய பேரன் இல்லைங்களா, ஆபிரகாம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு, யாக்கோபினுடைய மரணம் வரைக்கும் இந்த யுகம் இங்கே இருக்குது. அப்போ அதில் முக்கியமான மூன்று நபர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த முக்கியமான ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களிடம் தேவன் தொடர்பு கொண்டார். முதலாம் யுகத்தில் தேவன் சில மனிதர்களிடம் தொடர்பு கொண்டார். ஆனால் அந்த முதலாம் உலகத்துக்கு பின்பு ரொம்ப காலம் அவங்களிடத்தில் அவர் எந்த தொடர்பு மனுஷங்களிடத்தில் தேவன் வைக்கலை. அதுக்கப்புறம் முதல் முதலாவது ஆபிரகாமின் இடத்துல தேவன் தொடர்பு வச்சு அவர்களுக்கு அவர்களை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தி அதன் பின்பு அவர்களிடத்தில் தம்முடைய அந்த தெய்வீக ரகசியத்தை முதல் முதலாக ஆபிரகாமின் இடத்துல அவர் வெளிப்படுத்துன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ஆபிரகாமினுடைய சிருஷ்டிப்பின் முதல் இயேசு வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள், ஆதாம் சிருஷ்டிப்பின் முதல் இயேசுனுடைய பிறப்பு வரைக்கும், அதாவது கிபி ஒன்று வரைக்கும் எவ்வளோ காலம், எவ்வளோ வருஷம், 4128 வருஷங்கள். அப்போ 4128 முதலாம் உலகத்துக்கு எவ்வளோ வயசு, 1656. அப்போ 4128 1656 வருஷத்தை கழிச்சா எந்த வருஷம் வருதோ அதுதான் ஜலப்பிரளயம் உண்டான வருஷம். கிறிஸ்துவுக்கு முன்பு எந்த வருஷம் வருதுன்னா 2472 கிமு 2472 தான் ஜலப்பிரளயம் உண்டான வருஷம். அங்கிருந்து யாக்கோபினுடைய மரணம் வரைக்கும் அந்த முற்பிதாக்கள் யுகம் வந்துச்சு. அப்போ யாக்கோபினுடைய மரணம் எந்த வருஷம்னா கிமு 1812 நடந்துச்சு. அப்போது அதை நம்ம கழிச்சாக்கா முற்பிதாக்களுடைய யுகம் எத்தனை வருஷம், அப்போ 2471 மைனஸ் 1812 நம்ம பார்க்கும்போது 659 வருடங்களே உள்ளடக்கின ஒரு காலமாக இருக்குது அந்த முற்பிதாக்களுடைய யுகம். அப்போ முற்பிதாக்களுடைய யுகத்தை தொடர்ந்து திருப்பி இன்னொரு யுகம் ஸ்டார்ட் ஆகுது, அது யூதர் யுகம் என்று பார்க்குறோம். அப்போ யாக்கோபினுடைய மரணத்துக்கு பின்பு யாக்கோபுடைய மரணத்தில் ஆரம்பித்து எங்கே வந்து முடியுதுன்னா, அதாவது தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன 70 வாரங்களினுடைய முடிவு, அதாவது தானியேல் 9:24 நம்ம அதை பற்றி படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ 70 வாரங்கள் வரைக்கும் இந்த காலப்பகுதி இருக்கிறத பார்க்குறோம். இந்த காலப்பகுதியில் அதாவது யாக்கோபினுடைய 12 குமாரர்கள் மூலம் அல்லது 12 கோத்திரங்கள் மூலம் தேவன் ஒரு தேசத்தையே ஏற்படுத்தினார். அந்த 12 பசங்கள் மூலம் என்னாச்சு, ஒரு தேசம் உருவாச்சு, அதுதான் இஸ்ரேல் தேசம். அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்து அந்த இஸ்ரேல் தேசத்தின் தேவன் தெரிந்து கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில் அவர்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தம்முடைய நியாய பிரமாணங்கள் மற்றும் தங்களுடைய தம்முடைய எல்லா விதமான ஆதரவை அவர்களிடத்தில் தேவன் காமிச்சதாக நம்ம பார்க்குறோம். யூத யுகத்தில் தேவன் வந்து அவங்களுக்கு இந்த ஆசிரியன் கூடார திட்டம் இதெல்லாம் பல்வேறு திட்டங்களே அவங்களுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்துன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஈ என்பது எதை குறிக்குதுன்னா யூதர் யுகத்தையே குறிக்குது. அப்போ வேறு உலகத்தில் தேவன் வேறு எந்த ஜனங்களோட தொடர்பே கிடையாது. அப்போ தனிப்பட்ட நபர்களோடு தொடர்பு வச்சுருந்தாரு. அதே தொடர்ந்து ஒரு சந்ததி, அவர்களுடைய சந்ததியாகிய இஸ்ரேல் சந்ததியோடு கூட தேவன் தொடர்பே வச்சுருந்தார். நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது கேபிட்டல் எஃப்ஐ குறிக்குது. இது ஒரு முக்கியமான காலப்பகுதி, அதாவது சுவிசேஷ யுகம் என்று அழைக்கப்படுது, அல்லது கிறிஸ்தவர்கள் யுகம் என்று நம்ம சொல்லலாம். அப்போ இது எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னா, கர்த்தராக இயேசுனுடைய ஞான ஸ்நானத்திலேருந்து கோடு பாருங்கள், கர்த்தராக இயேசுனுடைய ஞான ஸ்நானத்திலேருந்து ஆரம்பமாகி அது எங்கே போய் முடியுதுன்னாக்கா, அதாவது கர்த்தராக இயேசுனுடைய சரீரமான சபை நிறைவேறும் வரைக்கும் இந்த காலப்பகுதி போகுது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வகையில் சொல்ல போனால் இரண்டாம் உலகத்தினுடைய முடிவும் அங்கே தான் நடக்குது. அப்போது சபை நிறைவடையும் போது இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவும் அங்கே நடைபெறும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடைப்பட்ட இந்த காலத்தில் சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, ஒரு மாபெரும் அழைப்பு போய் அந்த அழைப்பின் மூலமாக கர்த்தராகிய இயேசுனுடைய சரீரமான சபையை தேர்ந்தெடுத்தலின் காலம் இந்த சுவிசேஷம் யுகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதான் வந்து அப்ப சரீரமான சபை எவ்வளவு பேருன்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லியிருக்குது, அது 144,000 பேர் அடங்கிய அந்த சபை, அதுதான் உண்மை உள்ள கர்த்தருடைய சரீரமான சபை. அது தேர்ந்தெடுக்கப்படுகிற காலம் தான் கிறிஸ்தவர் யுகம் அல்லது சுவிசேஷம் யுகம் என்று நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஜி எடுத்துக்கொண்டால், ஜிங்கிறது பாருங்க, கேபிட்டல் ஜி, மூன்றாம் உலகத்துக்குள்ள வருது. மூன்றாம் உலகத்தில் இரண்டு பாகங்கள் இருக்கிறதே நீங்கள் கவனிக்கணும். அதுல முதலாவது பாகம் கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி, அதை தொடர்ந்து வரக்கூடிய முடிவில்லாத யுகங்கள். இந்த ஹெச் வந்து முடிவில்லாத யுகங்கள் இந்த போன். அப்போ இரண்டு பாகங்கள்ல முதலாவது பாகம் அதுதான் கேபிட்டல் ஜி, கிறிஸ்துவனுடைய 1000 வருடம் அரசாட்சி, அதாவது மில்லினியல் ஏஜ் என்று நம்ம சொல்லலாம். இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னாக்கா கர்த்தரோட 2வது வருகைன்னு ஆரம்பமாகுது. அப்போ 6000 வருஷம் முடிவில் பார்க்குறோம். அது வந்து 2வது உலகம் முடிஞ்சு 3வது உலகம் ஆரம்பமாகுது. இந்த டேட்டில் தான் கர்த்தராக இயேசு தம்முடைய 2வது வருகையில் அவர் வந்தார்னு சொல்லி நம்ம அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் மூலம் நம்ம நிரூபித்திருக்கிறோம். அப்போ 1874 ஆரம்பித்து எங்கே போய் முடியுதுன்னா 2874 போய் அது முடிகிறத நம்ம பார்க்கலாம். அப்போது 1000 வருடம் அரசாட்சியை குறிக்கும் ஒரு காலப்பகுதி, அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்குது. அவர்கள் கிறிஸ்துவோ, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு தெளிவான வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டது. அப்போ இந்த 1000 வருட அரசாட்சி கா காலப்பகுதியில் நடக்கிற முக்கியமான வேலைகள் என்னென்னா, கர்த்தருடைய 2வது வருகையில் முதல்ல அவர் என்ன செய்யக்கூடிய வேலை, இந்த சாத்தானுடைய உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற வேலை, மற்றும் தம்முடைய சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிற வேலை. அதற்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் உருவாக்கப்பட்டு அதில் உயிர்த்தெழுதல் என்கிற மாபெரும் ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் நடக்கும். அப்போ மரித்து போன அனைத்து ஜனங்களும், ஆதாமுக்குள் மறித்த அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிரடையக்கூடிய ஒரு காலப்பகுதி, ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான காலம். அப்புறம் உயிர் தெளிந்து வந்த ஜனங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தலின் காலம். அந்த பைபிளில் வந்து அதை பற்றி ரொம்ப அருமையான ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறது, திரும்ப கொடுத்தலின் காலங்கள் பற்றி. அது என்ன வார்த்தைன்னா ரெஸ்டிடியூஷன், ரெஸ்டிடியூஷன்ன்ற அர்த்தம். ரெஸ்டிடியூஷன்னா அதனுடைய பொருள் திரும்ப கொடுத்தலின் காலம். ஆமாம், அதுதான் கிடைக்கும். இழந்து போன எல்லாவற்றையும், ஆதாமு காலம்குள் மனுஷங்கள் எல்லாமே இழந்துட்டோம். நம்ம எல்லாம் ஜீவிக்கிற அதிகாரம் எல்லாம் போச்சு. மீண்டும் திரும்ப கொடுத்தலின் காலம் 1000 வருட மனசாட்சியில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 1000 வருட மனசாட்சியில் நடக்கிற இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, முதலாவது அமைப்புகளின் மேல் தீர்ப்பு. கண்ணுக்கு தெரியாத பாகத்தில் உலகத்தில் இருக்கிற அந்த 4 அமைப்புகளின் மேல் தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். அதை தொடர்ந்து கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்டார்ட் அப்புறம் தனித்தனி மனிதர்களுடைய நியாய தீர்ப்பு அது கூட இருக்குது. அப்போது இந்த முக்கியமான விஷயங்கள் வந்து 1000 வருட மனசாட்சியில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெச் நம்ம எடுத்துக்கொண்டால் கேபிட்டல் ஹெச், அது வந்து இங்கே வருது. 1000 இது எங்கேன்னு ஆரம்பமாகுதுன்னா, 1000 வருடம் முடிந்த பின்பு, கிபி 2874 பின்பு ஆரம்பமாகி இது எங்கே முடியுதுன்னா, முடியுதே கிடையாது. இந்த உலகமானது என்றென்றும் இருக்கிற ஒரு காலம், சதா காலங்களிலும் இருக்கிற ஒரு காலமாக சொல்லப்படுகிறது பைபிளில். இந்த காலத்தை பற்றி ஒரே ஒரு வசனம் தெளிவாக சொல்லியிருக்குது அப்போஸ்தலர் பவுல். அதை பற்றி பேசும்போது எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அது ஆங்கிலத்தில் படித்தா கூட ரொம்ப நல்லா. தேவனுடைய அந்த வார்த்தைகளை நீங்க கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்ன வச்சிருக்கிறாங்க படிங்க.
கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையினுடைய, இன்னும் நம்மளுக்கு தேவனுடைய கிருபையை பத்தி அவ்வளவு தெரியாது. நிறைய நம்ம பேசுறோம் கிருபை கிருபை எல்லாம் சொல்றோம், ஆனா தேவனுடைய கிருபையும் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியும். ஆனா அதை முழு அவருடைய கிருபை பற்றி எப்ப தெரிந்து கொள்வோம்னா அந்த யுகத்துலதான் தெரிந்து கொள்வோம். இந்த காலங்கள்ல நம்ம பார்க்கலாம், 1000 வருடத்துக்கு பின்பு தேவனுடைய கிருபையை பற்றி நம்ம அப்ப அன்னைக்கு தான் அனுபவிக்க போறோம். காதல மட்டும் கேட்க மாட்டோம், அனுபவிக்கவே போறோம். அந்த கிருபையின் ஐஸ்வர்யம், மகா மேன்மையின் ஐஸ்வர்யம் அப்படின்னா அந்த வார்த்தையில எவ்வளவோ விஷயங்கள் அடங்குது. அப்ப தேவனுடைய கிருபையை நம்ம பார்க்க, உதாரணமா கர்த்தருடைய ஜபத்துல அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு குழு நம்மளுக்கு கிடைக்குது. எப்படின்னா பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யறது போல பூலோகத்திலும் செய்வதாக. அப்போ பூலோகம் கூட எப்படி இருக்கும், பரலோகம் போல இருக்கும், அது ஒரு குழு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ பரலோகம் எப்படிங்கன்னு தெரியாது, அதனால இப்போ பூலோக பரலோகமோ எப்படி மாறணும் அது கூட தெரியும். ஆனால் ஒரு அவர் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா ஒரு 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 மாபெரும் ஆசீர்வாதமான ஒரு உலகமாக அது இருக்கும். அதை பற்றி எப்போ நம்மளுக்கு விவரிப்பார் வரும் காலங்களில் இல்லைங்களா? அப்படி
வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக.
ஆமா, அப்போ வரும் காலங்களில், வரும் காலங்களில் த ஏஜஸ் டு கம் அப்படி இருக்குது இங்கிலீஷ்ல வந்து, அது ஏஜஸ் டு கம் அப்படின்னு சொல்லப்படுது. வரும் காலங்கள்னா ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா ஏஜஸ் டு கம். ஏஜஸ்னா ஏஜ் டு கம் இல்லை, ஒரு யுகம் இல்லை, அது பல யுகங்களே உள்ளடக்கினது. அப்போ ஏஜஸ் டூக்கம் அப்படிங்கிறார், அதில் எவ்வளவோ எவ்வளவோ யுகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதில் பல்வேறு விதமான ஆசீர்வாதமான காரியங்கள் அதில் இருக்கும். அதை பற்றி நம்மளுக்கு இப்போதைக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் இது வந்து நித்தி நித்தி காலமாக அந்த உலகம் இருக்கும். அப்போ 1000 வருடத்துக்கு முடிவுக்கு பின்பு அந்த ஒரு உலகம் இருக்கும். அது இனி வரும் உலகம் அல்லது தேவனுடைய நேரடியான ராஜ்யம் என்று நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த ஹெச்சுக்கு அந்த பக்கம் அடுத்தபடியாக ஐ மற்றும் ஜே இந்த சார்ட்ல கொடுக்கப்படவில்லை. கே அடுத்தபடியாக, ஜே அடுத்தபடியாக கே நம்ம போகும்போது கே வந்து கேபிட்டல் கே இந்த லைன் இந்த சார்ட்ல பாருங்க, எல்லோ லைன் இருக்குது அதில் நீங்கள் அதில் கூட பார்க்கலாம். கே என்பது இந்த லைன், இது வந்து சில கோடுகளை காண்பி நேர் கோடுகளை காண்பிக்குது இந்த கே லெவல். அப்போ கே என்பது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த கே மற்றும் கேஎல் எம் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா சில ஜீவன் நிலைமையை குறிக்கும் கோடுகள். அப்போது தேவனுடைய சிருஷ்டிப்பில் நிறைய ஜீவிகள் இருக்கிறாங்க, நிறைய சிருஷ்டிகள் இருக்கிறாங்க. அப்போ அநேக சிருஷ்டிகளே தேவன் சிருஷ்டி பண்ணிக்கிறார், அதில் வகை வகை வகையாக இருக்கு. அப்போது ஜீவன்களின் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமாக தேவனுடைய ஜீவனுக்கும் தூதருடைய ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதே போல தூதருடைய ஜீவனுக்கும் நம்மளுடைய ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது, நம்மளுடைய ஜீவனுக்கும் மிருகங்களுடைய ஜீவனுக்கும் வித்தியாசம் இருக்குது, மிருகங்களுடைய ஜீவனுக்கும் தாவர வர்க்கங்களுக்கும் அது கூட ஜீவன் இருக்குது, வித்தியாசம் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ ஜீவன்கள் நிலைமையை குறிக்கும் கோடுகளாக இருக்குது. அப்போ இந்த கே லெவல் கோடு எதை குறிக்குது, எந்த ஜீவன் நிலைமையை குறிக்குதுன்னா இருக்கிறதுலேயே மகா உன்னதமான ஒரு ஜீவன் நிலைமையை அது குறிக்குது. இது வந்து என்ன ஜீவன் நிலைமைனா தெய்வீக சுபாவத்தை குறிக்குது, அல்லது அழியாமை ஜீவன் நிலைமை குறிக்குது. கே வந்து அழியாமை ஜீவன் நிலைமை அல்லது தெய்வீக சுபாவம். அப்போ மனிதனை சிருஷ்டி பண்ணும்போது இந்த ஒரு அழியாமை ஜீவன் நிலைமையில ஒரே ஒருவர் தான் இருந்தார். அவர் யார்? பிதாவாகிய தேவன் மாத்திரமே இருந்தார் அழியாமை ஜீவன் நிலைமையில. ஏன்னா பரலோகத்தின் தேவன் மாத்திரமே இருந்தார். அதான் நம்ம படிக்கிற ஒருவராய் சாவாமி உள்ளவராக அவர் இருந்தார், அழியாமை ஜீவன் உள்ளவராக இருந்தார். ஆனா அதற்கு பின்பு இந்த ஒரு நிலைமைக்கு யார் போயிருக்கிறாரு? கர்த்தராகிய இயேசு போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் அங்கே சொல்லும் போது வசனத்தில் எப்படி சொல்லிக்கிறாருன்னா, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் அருள் செய்திருக்கிறார். அப்போ மறித்து உயிர்த்த இயேசு, மகிமையடைந்த இயேசு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ ஜீசஸ் மறிச்சார் ஒரு டைமு, ஆனால் இனி என்ன ஆக மாட்டார், மறிக்க மாட்டார். அவர் எந்த லெவல் போயிட்டார்னா தெய்வீக சாயலை அவர் பெற்றுக் கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரே இயேசு பெற்ற அதே தெய்வீக சாயல் அல்லது அழியாமை ஜீவன் நிலைமை தேவன் இன்னும் சில பேருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். அது யாருக்கு கொடுக்கிறார்னு பார்க்கிறோம், சபையின் சபை கர்த்தருடைய சரீரமான சபைக்கு அவர் தருவதாக வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ கர்த்தரே இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உண்மையாக நடந்து முடிக்கும் அவருடைய சீஷர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த ஒரு வாய்ப்பு இன்னும் கூட இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்குது, அது கூட சீக்கிரம் முடிந்துவிடும். அந்த முடிகிற காலத்தில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நம்ம எங்கே படிக்கிறோன்னா அப்போஸ்தலர் பேதுரு சொல்லியிருக்கிறாரு, 2 பேதுரு 1:4 கொடுத்திருக்கிற அதே விதமான ஒரு ஆசீர்வாதமே இன்னைக்கு பாவை ஜனங்களாகி நம்மளுக்கு கூட அவர் அளிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னா அதுலேருந்து மீறி வர அது மாதிரி அதுக்கு வாய்ப்பு வேண்டதே கிடையாது. அதான் சொல்றாரு, நீங்கள் நிச்சயினால் உலகத்தில் இருக்கிறது இப்போ ஒரு கேடு நிலைமை, அதுலேருந்து நீங்கள் தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்மளுக்கு நிறைய ப்ராமிசஸ் தேவன் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு இடத்துல படிக்கிறோம் ரோமர் 2:7, அதாவது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு கனம் மகிமை அழியாமை தேவன் கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தரே இயேசுனுடைய அடிச்சூடலை பின்பற்றி நடக்கிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போ அந்த லெவல் என்ன லெவல்னு பார்க்குறோம், அதான் இந்த கே லெவல் அழியாமை ஜீவன் நிலைமைக்கு பற்றி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அதற்கு அடுத்தபடியாக அதற்கு கீழான ஒரு சிருஷ்டி நிலைமை அல்லது ஜீவன் நிலைமை, அது வந்து எல் கோடு காமிக்குது. இதை வந்து எல் கோடு, இந்த எல் கோடு எதை குறிக்குது அப்படின்னா இது வந்து பரலோகத்தில் தூதர்களுடைய ஜீவன் நிலைமையை குறிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து ஆவிக்குரிய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை. இவங்களுக்கு வந்து எந்த விதமான சரீரம் தேவன் கொடுத்துக்கிறார் தூதர்களுக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத சரீரம், ஸ்பிரிச்சுவல் பாடி, ஆவிக்குரிய சரீரம் தேவன் கொடுத்துக்கிறாரு. ஆனால் அழிவுக்குரிய, அழியலாம், தே கேன் டை, கண்டிப்பாக சாகணுன்றது இல்லை, அழியலாம், அங்கே வந்து அதை வந்து மாற்றல். ஆனால் தேவனுடைய சுபாவம், கிறிஸ்துவனுடைய சுபாவம், சபைக்கு கொடுக்க போகிற சுபாவம், அது இம்மாற்றல், அழியவே முடியாது. ஆனால் இது வந்து அழியலாம் என்கிற ஒரு கண்டிஷனில் உருவாக்கப்பட்ட ஜீவன் நிலைமை, அதான் ஆவிக்குரிய ஜீவன் நிலைமை. தூதர்களை தேவன் எப்படி சிருஷ்டி பண்ணிக்கிறாருன்னா, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் படைச்சிருக்கிறாரு. அப்போ காற்றுகளாகவும்னா கண்ணுக்கு தெரியாது, மாறாக வல்லமை இருக்கும். அதே டைமில் சரீரம் கூட அவங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு நிலைமையில தான் தேவன், இந்த ஒரு நிலைமையில தேவன் முதல் முதலாக ஒருவரை சிருஷ்டி பண்ணாரு. ஆவிக்குரிய சரீரத்தில் யார் அது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு இல்லைங்களா? ஏன்னா இயேசு தம்மை பற்றி சொல்லும்போது எப்படி சொன்னார், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமானவர் சொல்லுகிறதாவது வெளிப்புறத்தில் படிக்கலைங்களா, த பிகினிங் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் காட் அப்படி சொல்றாரு. அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பம் அங்கே இந்த ஒரு நிலைமையில தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சிருஷ்டிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து பல்வேறு தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டாங்க, அதில் குறிப்பாக லூசிஃபர். அவன் லூசிஃபர் என்னவன் மாறிட்டான், சாத்தானாக மாறிட்டான். அது மட்டும் இல்லை, அவனை தொடர்ந்து அவன் பின்பற்றி சில தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், மற்றும் இப்போ கொடுக்குறாங்க பரிசுத்தமான தூதர்கள், கோடான கோடி தூதர்கள், எல்லாரும் இந்த ஒரு நிலைமையில தான் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சாத்தானுக்கும் அந்த விழுந்து போன தூதர்களுக்கும் கண்டிப்பாக தேவன் என்ன வச்சிருக்காருன்னா ஒரு அழிவு வச்சிருக்கிறது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, நித்திய அக்னி சொல்லிக்கிறார், அதாவது நிரந்தரமான அழிவு. அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ஆவிக்குரிய சிருஷ்டிகள் அவங்களுடைய சரீரமானது அழியலாம் என்ற கண்டிஷனில் தான் தேவன் படைச்சிருக்கிறார். ஜீவனோடு இருக்கலாம், என்றென்றும் கீழ்ப்பொழிதலோடு இருக்கும்போது என்றென்றும் ஜீவனோடு இருக்கலாம், ஆனால் கீழ்ப்பொழியாமல் போகும்போது அவர்கள் அழியலாம். அல்லது தேவனுடைய திட்டப்படி அவர் நினச்சா அவங்க என்ன பண்ணலாம், அழிக்கலாம், சாகடிக்கலாம் இல்லைங்களா. ஜீசஸ் கூட அதனால தான் ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம், நான் மரித்தேன், ஐ ஆம் டெட் அப்படிங்கிறார். அது ஏன் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தின்படி அவர் மரித்தார். ஆனால் மரித்த பின்பு அதை விட மேலான ஒரு நிலைமைக்கு தேவன் கொண்டு போயிட்டார். அதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தூதர்கள் யாரை விட சிறியவர்கள்னா தெய்வீக சுபாவத்தை விட சிறியவர்கள், ஆனால் யாரை விட பெரியவர்கள். அவன் எந்த மனிதர்கள்னா இந்த எண் கோடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இந்த கோடி வந்து பரிபூர்ண மனுஷன் நிலைமை குறிக்கும் அந்த கோடு. இதற்கு மேலாக இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி நம்ம சங்கீதம் 8:5 நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல மனுஷனை சிருஷ்டி பண்ணும்போது அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவர். அப்ப சற்று சிறியவர்னா அப்ப யார் பெரியவர் இருக்கிறாரு? தேவதூதர்கள் மனிதனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்தெந்த வகையில அப்படின்னா பலத்துல, வல்லமையில, ஞானத்துல, எல்லா வகையிலும் மனுஷங்களை விட சற்று பெரியவர்கள், வலிமை மிக்கவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதெல்லாம் ஏற்கனவே பல்வேறு வகுப்புகளில் நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து எம் கோடு. எல் கருத்தபடியாக கீழே வருது எம் கோடு. இந்த எம் கோடு பார்க்கும்போது இது பாருங்க, இந்த ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிருக்குது. கீழே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரும் மிக்ஸ் ஆகிருக்குது, மேலே இருக்கிற அந்த கிரே கலரும் மிக்ஸ் ஆகிருக்குது. அந்த ஒரு கோடு, இது ஒரு வித்தியாசமான கோடு, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவன் நிலைமை. இது எந்த யுகத்தில் மட்டும் இருக்குதுன்னா இது சுவிசேஷம் யுகத்தில் மாத்திரமே இருக்குது. 1000 வருடத்தில் கிடையாது, அதற்கு முன்பு யூதர் யுகத்திலையும் கிடையாது. இது சுவிசேஷ யுகத்தில் மாத்திரமே இருக்கிற ஒரு ஜீவன் நிலைமை. அப்போ இது என்னன்னா, இது வந்து தங்களை தாங்களே ஞான ஸ்நான உடன்படிக்கையின் மூலம் தேவனுக்கு ஒப்பு கொடு, தங்களை ஒப்பு கொடுத்த ஆவையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவளுடைய வாழ்க்கை நிலைமை. புரியுதுங்களா சொன்னது? தங்களை தாங்களே கர்த்தருக்கென்று ஞான ஸ்நானத்தின் மூலம் ஒப்பு கொடுத்து ஆவையினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஏன்னா ஆவையினால் ஜெனிப்பித்தல் மற்றும் பிறத்தல் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அப்போ இவங்க யாருன்னா, இவர்கள் வந்து தங்களுடைய இந்த உலகத்தின் பிரகாரம் வாழ்க்கையை தங்களை தாங்களே அவர்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள். அப்போ அதான் அப்போ சிலர் போல் சொன்னது போல் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் நான். அப்போ அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் அவர்களுடைய வாழ்க்கை முறை தான் இந்த எம் லெவல். அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை? இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம், இது ஒரு புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கை முறை. அப்போ ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்துவுக்குள் வரார். முதல்ல கிறிஸ்தவராக இருக்கிறவர் இப்போ கிறிஸ்துவுக்குள்ள வர்றார். அப்போ வரும்போது அவர் என்னங்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் எப்போ வரானா? உடன்படிக்கை மூலமாக. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டங்களை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அந்த உண்மையான அந்த ஞான ஸ்நானத்தின் மூலம், அடையாளத்தின் மூலம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறான். அதான் நம்ம பார்க்கறோம். அடுத்த வாரம் நம்ம கிறிஸ்தவருடைய ஞானஸ்நானம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருத்த வந்தான்னா அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாகினு சொல்லும் போது பழைய சுபாவங்கள் மாறி புதிய சுபாவங்கள் அவனுக்குள்ளே வரும். அப்போ பூமிக்குரிய காரியங்கள் போய் மேலான காரியங்கள் அல்லது பொருளகத்துக்குரிய சிந்தனைகள் நோக்கங்கள் அவனுக்குள்ள வரும். இது வந்து ஒரு பெரிய டாக்டர், இது பெரிய உபதேசம். அப்போ இந்த சரீரத்திலே தான் இருப்பார், ஆனால் எண்ணங்களும் யோசனைகளும் இந்த உலகத்தின் பிரகாரம் இல்லை. உலகத்தில் தான் வாழ்வார், ஆனால் உலகத்தின் பிரகாரம் இல்லை. நோக்கங்களும் எண்ணங்களும் ஆவிக்குரிய வகையில் இருக்கும். அதனால தான் அந்த கிரே கலர் மிக்ஸ் ஆகிருக்குது. எண்ணங்களும் செய்களும் ஆவிக்குரியதாக இருக்கும், ஆனால் சரீரம் மாம்சத்தில் இருக்கும். அதனால தான் ரெண்டு மிக்சிங் இருக்குது. அப்போ இது ஒரு வித்தியாசமான ஒரு, அப்போ இந்த சரீரத்தில் அவர்கள் வந்து இந்த குணங்களை, நீதியான காரியங்கள், தீமை நேர்ந்து இந்த உலகத்தில் நீதியான காரியங்களை செய்யறது, அதான் கர்த்தருடைய சாயல். கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் போது கூட என்ன பண்ணிக்கிறாரு, மாம்சத்தில் தான் வாழ்ந்துட்டாரு, ஆனால் மாம்சத்தின் பிரகாரம் இல்லை, வாழவே இல்லை. அந்த 3.5 வருஷம் ஓலியம் அது வித்தியாசமாக இருந்துச்சு இல்லைங்களா? அதே போல் வந்து தீமை உலகத்தில் தான் வாழ்ந்துட்டாரு, ஆனால் தீமை செய்யவே இல்லை. அதை பற்றி தான் அப்போ சிலர் சொல்லும் போது, அவர் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் அப்படிங்கிறார். அப்போ அக்கிரமத்தை வெறுத்து நீதி அவர் கர்த்தர் செஞ்சார். அதே போன்ற ஒரு நிலைமைக்கு தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் அவங்க. இந்த தீமை நிறைந்த உலகத்தில் நீதியான காரியங்களை விரும்பி செய்கிறவர்கள், கர்த்தருடைய சாயலை அடைய மனதாக இருக்கிறவர்கள். அப்போன வாரம் கூட நான் பார்த்தேன், அப்போ யாரெல்லாம் கர்த்தரை இயேசுவை பின்பற்றி நடக்கிறதுக்கு மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். டிசைட் பண்ணி மனசு வச்சாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், ஏன்னா நம்மளை சுற்றி என்னன்னா இருள் ஜனங்கள், தீமை இருக்குது. அதனால நீதியை விரும்புவதற்கு இந்த உலகத்தில் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். அது ஒருவேளை நம்ம குடும்பத்திலேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த உலகமே நம்மளுக்கு விரோதமாக இருக்கும். எதுக்குன்னா அந்த புது சிருஷ்டிக்கு நம்மளுக்குள் தேவன் கொடுத்துருக்கிற அந்த புது சிந்தனை. புது சிருஷ்டின்றது என்னன்னா புதிய சிந்தனை, அவ்வளோதான். அப்போ சில சொல்ல போது கிறிஸ்துவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தனை இல்லாதவன் அவர் உடையவன் அல்ல அப்படின்னு தெளிவாக இருக்கு. அப்போ புதிய சிருஷ்டிகள் உடைய ஆரம்பம் எங்கன்னா ஒரு கரு நிலைமையில மாம்சத்தில் இருக்கும்போது, எப்படி ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை ஆரம்பிக்கிறது போல, குழந்தை கர்ப்பம் தரிக்கிறது போல, இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள ஒரு ஆவியில பிறக்கிறதுக்கான ஒரு புது சிருஷ்டி கருத்தரித்த நிலைமை, அதான் எம் லெவல். இந்த எம் கூட அதுதான் குறிக்குது, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா அது? ஏன்னா ஜீசஸ் சொல்லிக்கிறாரு, ஆவினாலும் அதாவது ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒருவன் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. அப்போ ஜலம் என்பது என்ன, ஆவி என்பது என்னன்னு நம்ம பார்த்தோம். ஜலம் என்பது அந்த ஆரம்பம் இல்லைங்களா, அதாவது சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுது. அது எப்படி நம்ம அடையாளம் காமிக்கிறோம், தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலம் அதை நம்ம காண்பிக்கிறோம். அப்போ நம்மளுக்குள் ஒரு ஒரு விதை, ஒரு வித்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை தன் யாருடைய கண்ணுக்கு தெரியாமல் ஸ்டார்ட் ஆகுது, அது மாதிரி அந்த புது சிந்தனை அது வந்து கரு வடிவில் உருவாகி, அதுக்கப்புறம் அவர்கள் மரிக்கும் போது, இந்த கிறிஸ்தவர்கள் மரிக்கும், இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் மரிக்கும் போது மீண்டும் ஒரு உயிர் தேர்தலை பெறுறாங்கல்ல, அதுதான் எனக்கு அதுதான் கர்த்தர் சொல்லும் போது ஆவிலேயே பிறக்கிறது. இது இந்த இடத்துல நிறைய பேர் அந்த சப்ஜெக்ட் வரலன்னா தெரியாது. அப்போ ஆவியில் பிறக்கிறதுனா பரிசுத்தாவியில் ரொம்ப நினைச்சுக்கோங்க, அது இல்லை, ஆவியின் சரீரத்திலேயே பிறக்கிறது. அந்த எப்படி அந்த குழந்தை பிறக்கும் போது தாயை விட்டு பிரிஞ்சிருக்கு, அது போல அந்த சரீரம், அந்த சுபாவம் சரீரமானது மாம்சத்தை விட்டு புதிய சரீரத்தையே பெற்றுக்கொண்டது. அந்த ஒரு லெவல் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிற ஜனங்கள் யாருன்னா இரண்டு வகுப்பாக இருக்கிறாங்க. அப்போ உடன்படிக்கை செய்தவர்கள் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க, ஒருவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னொருவர் உண்மை உள்ளவர்கள். ரெண்டு பேருக்குமே தேவன் என்ன சரீரம் கொடுக்க போறாரு, ஆவிக்குரிய சரீரம். அதுல சிறு மந்தைக்கு ஆவிக்குரிய சரீரம், அதே நேரத்தில் அது அழியாமே ஜீவனுக்குரிய சரீரம். தேவன் கூட எப்படி இருக்கிறாரு, ஆவியாக தான் இருக்கிறார், ஆனால் தெய்வீக சாயல் இருக்கிறார். அந்த சாயலுக்கு சிறு மந்தே போயிடுவாங்க. ஆனால் இன்னொரு குரூப் இருக்கிறாரு, திரளான கூட்டம், அவர்களுக்கு எந்த சரீரம் தேவன் கொடுக்க போறாரு, தூதர்களுடைய சரீரம். தூதர்களுடைய சரீரம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக எம் நிலைமை, அடுத்தபடியாக என் நிலைமை, என் கோடு, இது இந்த கோடு நம்ம குறிக்கும். அப்ப இந்த என் கோடு எதை குறிக்கும் ஒரு அடையாளம்னா பரிபூர்ண மனுஷங்களுடைய ஜீவன் நிலைமை. அப்ப மாம்சத்தில் இருக்கும் சரீரம், இந்த மாதிரி மெட்டீரியல் பாடி மாம்சத்தில் இருக்கிற சரீரம், ஆனா பரிபூர்ண மாம்சம், பரிபூர்ண சரீரம். எந்த மாதிரி பரிபூர்ணம், அதாவது மாறல், பிசிக்கலி சரீர பிரகாரமாகவும் ஒழுக்க ரீதியாகவும் அப்புறம் மன ரீதியாகவும், மென்டலி மாறலி அண்ட் பிசிக்கலி பர்ஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு நிலைமை. அல்லது இன்னொரு வகையில் சொல்ல போனால் நீதிமான் நிலைமை கூட நம்ம சொல்லலாம். அவ பரிசுத்த பரிபூர்ண மாம்சிக நீதிமான் ஜீவன் நிலைமை, அதான் வந்து என் கோடு குறிக்குது. அப்போ உலகத்தில் அந்த மாதிரி பரிபூர்ண மனுஷங்களாக எத்தனை பேர் இருந்தாங்க இதுவரைக்கும், யார், ஆதாம் மற்றும் இயேசு, கரெக்ட், என்ன சரியான ஆன்சர் கொடுக்குறீங்க. அப்போ அதில் இன்னொருத்தர் இருக்காங்களே ஏவர், அவங்க அந்த அம்மா கூட யாரு, பரிபூர்ண மனுஷி தான், ஆனால் ஆதாமிலிருந்து தோன் எடுக்கப்பட்ட படினால அவர் ஆதாம் மாத்திரம் கணக்கு வருது. அப்போ ஆதாமும் நம்முடைய கர்த்தராக இயேசுவும் மாத்திரமே இந்த உலகத்தில் பரிபூர்ண மனிதர்களாக இருந்தாங்க. அப்போ இதே விதமாக பரிபூர்ண மனிதர்களாகும் வாய்ப்பு இனி யாருக்கு கிடைக்க போகுது, முழு உலகத்தின் ஜனங்கள். சபைக்கு கிடைக்கிறது தெய்வீக சுபாவம், ஆனால் மாம்ச லெவலில், பூலோக லெவலில், பூலோக ஆசீர்வாதத்தில் முழு மனுக்குலமும் இந்த லெவல் இங்கே இருக்கு பாருங்க, முழு மனுக்குலம் சீர் திருந்திய நிலைமை. அப்போ எங்கே தேவன் அவங்களை உயர்த்த போகிறாரு, பரிபூர்ண மாம்சிக நிலைமை. பார்த்தீங்களா, இந்த அதான் இந்த கோடு எம் லெவல் கோடு சுவிசேஷத்தில் மாத்திரமே இருக்குதுன்னு ஏன் சொன்னோன்னா, இந்த ஒரு சபையா சரீரமான சபையாகிற வாய்ப்பு இந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்குது. பரலோக வாய்ப்பு அல்லது அந்த பரம அழைப்பு என்பது சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் இருக்குது. சுவிசேஷ யுகம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு எக்காலத்திலும் கிடையாது. பரலோக வாய்ப்பு எக்காலத்திலும் கிடையாது. அதை பத்தி பைபிள் எங்கமே ஒரு வசனம் கூட கிடையாது. அதற்கு முன்பும் இல்லை, அதற்கு பின்பும் இல்லை. அப்ப இந்த சுவிசேஷ யுகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காலம் நம்மளுக்கு. அப்ப அதுதான் நான் பார்க்கறோம். அப்போ இந்த அதற்கு பின் வரக்கூடிய ஆசீர்வாதம் பரலோக அழைப்புக்குள்ள இல்ல, அது பூலோகத்தில மனுஷர்களாக வாழுகிற நிலைமை. அப்ப பூலோகத்திலேயே உலகத்தின் உயிர் திறந்து வருகிற அனைத்து ஜனங்களுக்கும் 1000 வருடம் மனசாட்சியில இந்த ஒரு பரிபூர்ண மனுஷங்களுடைய நிலைமை கிடைக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த சார்ட்ல கேபிட்டல் ஓ என்பது கிடையாது. அடுத்தபடியாக கேபிட்டல் பி லெவல் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 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 கோட் நீங்க பாருங்க, இந்த கோட்ல ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிருக்குது. எப்படி இந்த கோட்ல ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிருக்குது இல்ல? எம் லெவல்ல இந்த ரெட்டும் கிரேவும் கலந்துக்கிறதா போல இந்த கேபிட்டல் பி கோட்ல ரெட்டும் பிளாக்கும் கலந்துருக்குது. இது ஒரு கோடு. இந்த இந்த கோடு எதை குறிக்குதுன்னா, இந்த கோடு எந்த காலத்துக்கு மாத்திரமே இருக்குதுன்னா யூதர் யுகத்துக்கு மாத்திரமே இருக்கு. இது சுவிசேஷ யுகத்திலே கிடையாது, அதற்கு பின்பும் கிடையாது, அதற்கு முன்பும் கிடையாது. இந்த ஒரு ஜீவன் நிலைமை இது யூதர்கள் யுகத்துல மாத்திரமே இருக்கிற ஒரு ஜீவன் நிலைமை. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஒரு யூதர் யுகத்துல இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய ஜனங்களை தேவன் எப்படி நினைச்சிட்டாருன்னா, அவர்களை நீதிமான்களாக நினைச்சார். அதாவது நிழலாக, நிஜமாக இல்லை, நிழலாக, நிழலான நீதிமான் நிலைமையில அவர்கள் இருக்கிறதா போல அவர் நினைத்து கொண்டார். எப்படின்னா, வருஷந்தோறும் அவர்கள் செலுத்துகிற பலிகளின் மூலமாக, பாவ நிவாரண பலியின் மூலமாக அந்த பாவங்கள் களையப்பட்டு அவர்களை தேவன் எப்படி நினைச்சாரு, நீதிமான்களாக நினைத்து கொண்டார். அதை பத்தி வசனத்துல நம்ம படிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும். லேவிய ராகமும் 16:30-34 அதை பத்தி அங்கே சொல்லப்பட்டுக்குது. அப்ப வருஷம் தோறும் செய்கிற செலுத்துகிற பாவ நிவாரண பலிகளின் மூலம் அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, இப்ப இதுதான் உலகத்தின் ஜனங்கள், இதுதான் உலகத்தின் ஜனங்கள். பாவம் மற்றும் மரண சாப நிலைமையில இருக்கிற உலகத்தின் ஜனங்களை காட்டிலும் இப்ப அவர்கள் கொஞ்சம் மேலான நிலைமையில இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா பரிபூர்ண மனுஷங்கள் நிலைமைக்கு அவங்க போகல. பரிபூர்ண மனுஷங்கள் நிலைமையை விட கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா அந்த அந்த கோடு? அப்போ பரிபூர்ண நிலைமை கீழே இருக்கிறாரு, ஆனால் விழுந்து போன மனுக்குள்ள மீறி வெட்டு நிலைமையிலேருந்து கொஞ்சம் மேலே அவங்க இருக்கிறது இதில் ரொம்ப தெளிவாக காட்டப்பட்டுக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது இவர்கள் வந்து உண்மையிலேயே பரிபூர்ண மனுஷங்களே கிடையாது, உண்மையிலேயே பாவம் இல்லாதவர்களும் கிடையாது. தேவன் அவர்களை அப்படி நினைத்து கொண்டார் அந்த செலுத்தி வந்த பலிகளின் மூலம். அடுத்தபடியாக கியூ இந்த ஸ்டார்ட்ல கொடுக்கப்படல, கியூ வந்து இல்லை. அடுத்தபடியாக கியூ கருத்தபடியாக ஆர் கோடு பாருங்க, கீழே இருக்கிற ஆர் கோடு, இது கூட ஒரு நேர் கோடு கடைசி வரைக்கும் போகுது. இந்த ஆர் கோடு எதை குறிக்குது அப்படின்னாக்கா, ஆதாமத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு ஏதேன் தோட்டத்தில் பாபத்தில் ஆதாம் ஏவால் வீழ்ந்த பின்பு அவர்கள் மூலம் உருவான சந்ததி இருக்கிற ஜீவன் நிலைமை, பாவத்தில் பிறந்த ஜீவன் நிலைமை. அப்போ விழுந்து போன பாவத்திலும் மரணத்திலும் விழுந்து போன மனிதனுடைய ஜீவன் நிலைமை. இதில் இப்போ யார் இருக்கிறாரு, ஆதாமிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, 1000 வருடம் முடிவு வரைக்கும் கூட இருக்கிறாங்க இந்த நிலைமையில ஜனங்கள், பாவத்திலும் சாபத்திலும் மரணத்திலும் இருக்கிற நிலைமை. அப்போ பரிபூர்ணமற்ற நிலைமை, நம்மளுக்கு வந்து நம்ம பரிபூர்ண மனுஷங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பரிபூர்ண மனுஷங்களை விட நம்ம எங்க இருக்கிறோம், கீழே கீழே இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறோம். அப்போ பரிபூர்ண மனுஷங்கள் மாதிரி இல்லை நம்ம. பரிபூர்ண மனுஷங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னா, தொடர்ந்து ஜீவிக்கிற அதிகாரம் தேவன் கொடுத்தார். பாவத்தில் விழாத வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணலாம், ஜீவனோட இருக்கும். ஆனா பாவத்தில் விழுந்தா தான் அவங்க அவங்க மரணத்துக்கு போக முடியும். ஆனா இங்க எப்படி இந்த 6 லெவல் போடி, நம்மளாம் யாரு பிறக்கும் போதே எப்படி பிறந்துட்டோம், பாவத்திலே பிறந்துட்டோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நிலைமை எப்படின்னா செத்துக்கொண்டே சாகிற நிலைமை. அப்போ நம்முடைய சாவு திடீர்னு வர்றதில்ல, நம்ம கருவில் உருவானது முதல் கல்லறைக்கு போகிற வரை செத்துக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன எடுக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக என்னைக்கு உருவானமோ அன்னையிலேருந்து சாக ஆரம்பிச்சிடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு போய் அங்க லாஸ்டா சுத்தமா இல்லாமல் போற இல்லாமல் போயிடும். அதனால தான் ஜீசஸ் எப்படி சொல்லிக்கிறார், ரொம்ப அருமையா சொன்னார், இந்த உலகத்தின் மனுஷங்களுடைய ஜீவன் நிலைமை பற்றி, மரித்தோர் தங்கள் மரித்தோர். அப்போ உயிருக்கிற நம்ம கூட யார் தான், மரித்தவர்கள் தான். செத்தே குளிக்குள்ள போனவங்க கூட யார் தான், மரித்தவர்கள். ரெண்டு வகையான மரித்தவர் பத்தி பேசுகிறார். அது நம்மளாம் இப்போ சாவு தண்டனைக்கு உட்பட்ட ஜனங்கள். அப்போ ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற ஜீவன் அது நிரந்தரம் இல்லாத ஒரு ஜீவன் நம்ம பார்க்குறோம். அருமையான ஒரு விஷயத்தை இந்த ஆர் கோடு விளக்குகிறது. இது வந்து அதனால்தான் பிளாக்ல காமிக்குது. அப்ப என்னைக்குமே பிளாக் எதை குறிக்கும், சாவு நிலமே குறிக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கணும். இதுல ஒவ்வொரு கலர் கூட நிறைய அர்த்தங்களே உள்ளடக்கினதாக இருக்கு. அடுத்தபடியாக கேபிட்டல் எஸ்க்கு நம்ம போலாம். கேபிட்டல் எஸ் எங்க இருக்குதுன்னா இங்க இருக்கு பாரு, கேபிட்டல் எஸ். அப்போ கேபிட்டல் எஸ்ல வந்து இதுல வந்து ஒரு மார்க் இருக்கணும். ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த கோடுக்கு கீழே ஒரு மார்க் இருக்கணும், ஒரு இந்த மாதிரி ஷேடு இருக்கணும், ஷேடு இருக்கணும். அதில் அந்த சார்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சார்ட்டில் இருக்குது இல்லைங்களா, எஸ்ஸு. அதில் வந்து ஷேடு கொடுத்துருக்குறாங்களே. அப்போ அந்த ஷேடு வந்து எதை குறிக்குது, எஸ் என்பது எதை குறிக்குதுன்னா, இது எந்த காலப்பகுதினா கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு காட்டப்படுகிற ஒரு 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 நிலைமை இந்த எஸ்ன்றது. இப்போ ஜீவன் நிலைமை முடிஞ்சு வேறு விஷயங்களுக்கு வர இப்போ நம்ம. அப்போ கே எல்ஏ எம்மு என்னு ஆர் பி இதெல்லாம் ஒரு ஜீவன் நிலைமை. ஜீவன் நிலைமை முடிஞ்சு வேறு விஷயங்களுக்கு வரும். அதாவது எஸ் எஸ் வந்து கர்த்தராகிய இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு பின்பு 1874 பின்பு காட்டப்படுகிற ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதி தான் என்னென்று அழைக்கப்படுதுன்னு இந்த எஸ் அறுவடையின் காலம் என்று அழைக்கப்படும். இந்த காலம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து முடிகிறது, இரண்டாம் உலகத்தின் முடிவு வரைக்கும் காட்டப்படுகிறது. இதுதான் வந்து அறுவடையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த அறுவடையின் காலம் என்று சொல்லணும்னா, அந்த அறுவடையின் காலத்துக்கு இன்னொரு வகையில் இன்னொரு பேர் என்னன்னா மகா உபத்திரவத்தின் காலம். அறுவடையின் காலம் ரெண்டையும் பிரிக்கிற காலம், உண்மை கிறிஸ்தவர்களையும் கலைகளையும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கோதுமைக்குள் என்ன விதைச்சிருக்குது, கலைகள். அப்போ கலைகளின் அறுவடைங்கிறது பிரிக்கிறது. அப்போ உண்மை கிறிஸ்தவர்களையும் பேர் கிறிஸ்தவர்களையும் பிரிக்கிற ஒரு அது கலைகளையும் மணிகளையும் பிரிக்கிற காலம். அது எதன் மூலம் நடக்கும்னா, அதாவது அந்த அறுவடை காலத்துக்கு பின்பு இந்த இந்த கோடு காமிக்க பாருங்க, டாட் டாட்டா காமிக்குது. இது வந்து எதை குறிக்குதுன்னா, அதான் மகா உபத்திரவத்தின் காலத்தை குறிக்கிறது. அப்போ மகா உபத்திரவத்தின் காலத்தில் இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு கூட அங்கே தான் நடக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அறுவடையின் காலமானது, இந்த எஸ் இந்த காலப்பகுதியானது இரண்டாம் உலகத்தையும் மூன்றாம் உலகத்தையும் உள்ளடக்கின ஒரு காலம், ஓவர்லாப்பிங் இருக்குது. அப்போ அந்த ஓவர்லாப்பிங் காரியம் என்னன்னா, அதில் வந்து சபையானது நிறைவடைந்த பின்பு இந்த பேர் கிறிஸ்தவ அமைப்புகள் நியாயம் தீர்க்கப்பட்டு அளிக்கப்படுகிற ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் தான் இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அது எதுன்னா, மீண்டும் இஸ்ரேல் தங்களுடைய ஸ்தானத்துக்கு வர வேண்டும். எதுக்காகனா, கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த பூமியினுடைய தலைநகரமாக அது விளங்கும், ஜெருசலேம் இருக்கும். அதனால அவ்வளவு காலங்கள் இல்லாமல் போன அந்த தேசம் மீண்டும் தம்முடைய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய காலமும் இதுதான். இன்னைக்கு இஸ்ரேல் தம்முடைய ஸ்தானத்துக்கு வந்தாச்சா இல்லைங்களா, அது வந்துருச்சு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நடந்து கொண்ட இருக்கிற ஒரு காலம். மீண்டும் தேவன் இஸ்ரேல் மேல் தம்முடைய ஆதரவை மீண்டும் காண்பிக்கிற ஒரு காலத்துல இருக்கு. அதான் வந்து இந்த எஸ் காலப்பகுதி. இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான காலப்பகுதி. இதுல தீமையும் இருக்கும் நன்மையும் இருக்கும், அதே டைம்ல ஆசீர்வாதங்களும் இருக்கும் சாபமும் இருக்கும், ரெண்டும் மிக்சிங்கும் இருக்கும். அதே போல இந்த அமைப்புகளின் மேல் தீர்ப்பு இருக்கும், பொதுவான ஆசீர்வாதங்களும் இருக்கும். அந்த நான்கு அமைப்புகளுக்கு தான் தீர்ப்பு, மனுஷங்களுக்கு இல்லை. அதே போல ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், பொதுவான ஒரு மேல் நோக்கி ஜனங்களை மேல் நோக்கி கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிற காலம். அதே டைம்ல சாத்தானுக்கும் பவர் இருக்குது, ஜீசஸ்க்கும் பவர் இருக்குது. அப்போ இதுல ஜீசஸ் என்ன பண்றாருன்னா, சாத்தானுடைய வல்லமையை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திட்டு வந்து இந்த பாயிண்ட்ல சபை நிறைவடையும் போது முழு கண்ட்ரோல் நம்முடைய கர்த்தருடைய கைக்கு வந்துடும். சாத்தானுக்கு அந்த பவர் சுத்தமாக இல்லாமல் போகிற காலம். அப்போ பைண்டிங் ஆஃப் சேட்டன், சாத்தான் கட்டப்படுதல் பற்றி நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். அதுதான் வந்து இந்த எஸ் காமிக்குது. இந்த சார்ட்டில் கேபிட்டல் டி யூ அப்புறம் வி, அது வந்து மூன்று எழுத்துக்கள் இங்கே குறிப்பிடப்படுறதில்லை. அதற்கு அதற்கு அப்புறமாக கேபிட்டல் டபிள்யூ இங்க காண்பிக்க போறேன். இந்த பகுதி கேபிட்டல் டபிள்யூ எதை குறிக்குதுன்னா, அதாவது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இஸ்ரேல்ல ராஜ்யம் ஆரம்பம் ஆன பிறகு இந்த உலகத்தின் நிலைமை பத்தியும் குறிக்குது. அப்ப இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குது? எல்லாருமே சாவுக்கு போயிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற ஜனங்கள் இந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்டார்ட் ஆன பிறப்பு உயிர்த்தெழுதலை அடைவார்கள். உயிர்த்தெழுதலை அடைந்து அவர்கள் பரிபூர்ண நிலைமைக்கு, ஆதாமியருடைய நிலைமைக்கு அவர்கள் உயர்த்தப்படுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு தான், அதை பத்தி நம்ம எப்படி படிக்கிறோம்னா, ஒரு பெரும் பாதையான வழியாக நம்ம படிக்கிறோம். பைபிள் அதை பத்தி என்ன சொல்லிக்குது? ஆமா, ஏசாயா 35:8 நம்ம படிக்கிறோம், அங்கே பெரும் பாதையான ஒரு வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அப்படின்னா இந்த கல்லறையில மரித்த நிலைமையில் இருக்கிற ஜனங்கள் உயிரடைந்து அந்த பரிசுத்த வழியில நடப்பார்கள். அப்ப அந்த பரிசுத்த வழியில நடந்து அங்க தேவனுடைய அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய சத்தியத்தை, சத்தியத்தின் அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதான் அந்த பரிசுத்த வழி. பரிசு வழின்றது என்ன? வாழ்க்கை முறை இல்லைங்களா? வாழ்க்கை முறை தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படிப்பட்ட வழி? பரிசுத்த வழி. இந்த டைம்ல சாத்தானுடைய எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, செல்வாக்கு சுத்தமாக இல்லை, 100% கிடையாது. அப்போ ஒன்லி சாதகமான சூழ்நிலையில ஜனங்களுக்கு தேவனுடைய சத்தியம் கிடைக்கிற காலம். ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு தீமை உலகத்தில் கிடைக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து தீமை இல்லாத காலம், அதாவது தீமை ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நிலைமையில அவங்க சத்தியத்தை கேட்டு அவர்கள் மன திரும்பி நீதியை விரும்ப வேண்டிய வாய்ப்பு, நீதிக்குரிய காரியங்களை விரும்புகிற காலம். அப்போ அது அதை பற்றி நம்ம படிக்கும்போது ஏசாயா 26:9 நம்ம படிக்கிறோம். அதாவது லாஸ்ட் லைன் மட்டும் படி. உம்முடைய ஆமா, உங்களுடைய நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும் போது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப நியாய தீர்ப்பு பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். நியாய தீர்ப்பு என்பது பயத்தை கொடுக்கிற நாளா அல்லது சந்தோஷத்தை கொடுக்கிற நாளா? பைபிள் படி கேக்குறேன்னா சந்தோஷத்தை கொடுக்கிற நாள் இல்லைங்களா? அது ஏற்கனவே நியாய தீர்ப்பு பத்தி நம்ம படிச்சிட்டோமே. இன்னைக்கு அதுக்கு பதிலாகத்தான் இன்னைக்கு உபதேசங்கள் எப்படி இருக்குது? பயத்தை உண்டு பண்ணிருக்கிறாங்க, நித்தி நித்தி காலமாக உங்களை நெருப்புல போட்டு வேகடிப்பாங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப ஒண்ணுமே தெரியாத ஜனங்களை நெருப்புல போட்டு நம்மளே செய்யமாட்டோம் இல்லைங்களா? எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரலாம் இல்லைங்களா? இப்ப உதாரணமா தெரிஞ்சதுல கூட வித்தியாசம் இருக்குது, அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். உதாரணமா நம்ம வீட்டுல ஒரு 15 பையன் செய்யற தப்புக்கும் 2 பையன் செய்யற தப்புக்கும் அது தண்டனை யாருக்கு அறிவு தருவோம்? ஏங்க அந்த மாதிரி 2 பையனுக்கு அதே மாதிரி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சு அவன் செய்யறதில்லை. நம்ம நம்மளே இப்படி செய்யும் போது இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் சத்தி தெரிஞ்ச ஜனங்களா இல்லை? தெரியாது, தெரியாம தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண முதல்ல எல்லா விஷயங்களையும் தெரிய வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சோதனை வைக்கணும். அதுதான் தேவன் செய்ய போறார். ஆனா இந்த உலகத்தில் அவங்க செய்யறதை வச்சு தீர்ப்பு கொடுத்தா எந்த மனுஷன் வந்து தப்பிக்க முடியும்? அதை நம்ம போன டைமே பார்த்துக்கோம். அப்ப நியாய தீர்ப்பு நாள் என்பது இங்க வசனம் ஒரே வசனத்தில் சொல்லிட்டு உங்களுடைய நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில நடக்கும் போது பூச்சக்கரத்தினுடைய குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. இதுவரைக்கும் நீதி நியாயம் தெரியல, இடது வலது தெரியாது. அதான் நினைவே பட்டணத்தர எக்ஸாம்பிள் அங்க உலகத்தின் ஜனங்களுக்கு தேவன் சொன்னா இல்லைங்களா, யோனா காத்திருந்தார் இவங்க எப்போ அழிவாங்கன்னு. யோனான்றவர் யார்? இந்த காலத்தினுடைய போதகர்கள் தான், பேசவே போதகர்கள் தான். அங்க கூடார போட்டு உட்கார்ந்துருந்தாரு, எப்போ அழியும் எப்படி அழியும்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா தேவன் அழிச்சிட்டாரா? அவர் அழிக்கவே இல்லை. அவர் என்ன பண்றாரு? ஏப்பா அவர் போட்டிருந்த கூடாரத்தை தான் அழிச்சு போட்டார். அந்த செடி காய வச்சிட்டாரு பாத்தீங்களா, எவ்வளவு கோபம் வந்து சவருக்கு. இன்னும் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்களா, இவன் அழிக்காம என்னுடைய எனக்கு நிழல் தருகிற செடி அழிச்சிட்டீங்களா அப்படின்னு என்னன்னா, இந்த அமைப்புகளே தேவன் அழைச்சிருவாரு. ஆனா ஜனங்களை அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா அந்த ஜனங்கள் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம். நான் இதுக்கே இவ்வளோ நீ பரிதாபப்படுறிய, நான் இந்த ஜனங்கள் மேலே பரிதாபப்படாமல் இருப்பேனா கேட்கிறப்ப. அப்போ இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அப்போ அவர்களை உயிர்த்தெழுதலில் கொண்டு வந்து அவர்களுக்கு சத்தியத்தின் அறிவை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறது, அதுதான் நியாய தீர்ப்பு, அதுதான் நியாயம். அதை தான் வந்து 1000 மனசாட்சியில் தேவன் செய்ய போகிறான். அப்போ அந்த முழு மனக்குலமும் பழைய முந்தின சீருக்கு அல்லது பரிபூர்ண நிலைமைக்கு அவர்கள் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கு, தெய்வீக திட்டமாக இருக்கு. அப்போ அதை கேட்டு சத்தியம் கேட்டு அவர்கள் மனம் திரும்ப அவர்கள் யார் மாதிரி மாறிட்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆதாம் போல பரிபூர்ண நிலைமைக்கு மனிதர்கள் விரும்புவார்கள். அதை பத்தி வசனத்துல படிக்கலாம். யோபு 33:25. வயசுக்கு எல்லாரும் திரும்பிடுவாங்க. அங்க வயசான தாத்தா பாட்டி எல்லாம் கிடையாது. அதே போல குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் கிடையாது. யார் இருப்பாரு? எல்லாம் வாலிபர் உலகம், இளமை உலகம் இருக்கும் அங்க. என்ன மாதிரி ஒரு உலகம் இல்லைங்களா? எல்லாம் ஆசீர்வாதம் தேவனுடைய தேவிக்கு தேவை சொல்லுது. அப்ப வயசானவர்கள் எல்லாம் சின்ன வயசாகிறதுனாக்கா, இப்ப நம்ம எப்படி ஆயிட்டுக்கிறோம்? வாலிபர்கள் வயசாகிட்டு போறோம். இப்ப இவங்க பிரதர்கள் இவங்க எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போட்டா பார்த்தா எப்படி இருந்திருப்பாங்க? இப்ப பாக்குறதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா இவர்கள் மீண்டும் அதை காட்டிலும், வாலிபத்தில் இருந்ததை காட்டிலும் அவருடைய மாம்சம் என்னாகும்? ஆரோக்கியம் அடையும். அப்போ அந்த பரிபூர்ண நிலைமைக்கு அவங்க வருவாங்க. அப்போ இளமை நிலைமைக்கு வருவாங்க. என்ன அருமையான ஒரு காலம் அது, அந்த 1000 வருடம் அரசாட்சியில் நடக்கிற வேலை. அதான் இழந்து போனதை மீண்டும் கொடுக்கிற காலம் எல்லா வகையிலையும். அப்போ ஒரு அருமையான தெய்வீக திட்டத்தை தேவன் இந்த முழு மனுக்குலத்துக்கு தன்னுடைய குமாரனுக்குள்ளாக அவர் வச்சிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த ஈடுபலி சிலுவை மரணத்தின் மூலம் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது நீங்கள் கவனிங்க. அப்ப தேவனுடைய தெய்வீகத்தினுடைய மையம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு, அவருடைய ஒரே பேரான குமாரனுக்குள்ளாக இவ்வளவு பெரிய திட்டத்தை ஜனங்களுக்கு அவர் வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் என்னாகும்? எல்லா சத்தியங்களையும் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்களா இல்லையா என்கிற ஒரு கடைசி பரிசோதனை அது நடக்கும். அது எப்பனா அந்த 1000 வருடம் முடிந்த பின்பு. அப்ப சாத்தான் கொஞ்ச காலம் என்னாகிறான், அதை பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? 1000 வருஷத்தின் துவக்கத்தில் அவன் என்ன பண்றாரு? அவன் கட்டி போடுறாரு மனுஷங்களே மோசம் போகாதபடி. ஆனா 1000 வருடம் முடிஞ்ச பின்பு கட்டவில்லை. எதுக்காகன்னா இந்த ஜனங்களுக்கு உரிய ஒரு கொஞ்ச காலம் அப்படி சொல்றாரு. 1000 வருஷ காலம் இல்லை, கொஞ்ச காலம். ரொம்ப கம்மி வருஷமா இருக்கும் அது, எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் கம்மி காலத்துல ஜனங்களுடைய சோதனை இருக்கு. ஏன்னா டெஸ்ட் இல்லாமல் இருந்தா அது வந்து அதுல எந்த விதமான ஒரு ரசனை இல்லை. இல்லைங்களா? இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன், அவனு கூட என்ன வைக்கிறாங்க தன்னுடைய மகனுக்கே டெஸ்ட் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? ஜீசஸ்க்கே டெஸ்ட் வச்சிருக்கிறார். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒன்னாக இருந்தாங்க. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அன்பையும் அவருடைய ஐக்கியத்திலும் இருந்த கர்த்தர் இயேசுக்கே தேவன் டெஸ்ட் வச்சிருக்கிறார். அப்ப இந்த ஜனங்களுக்கெல்லாம் இருக்க மாட்டார். அப்போ அதான் ஃபைனல் டெஸ்ட். அது சாத்தான் அதுக்காக தான் கட்டவிழ்த்து விடப்படுறான். அப்போ சாத்தானை பின்பற்றுகிற ஜனங்கள், சாத்தானுடைய சாயலை பெறுகிற ஜனங்களுக்கும் சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் தேவன் அங்க 2வது மரணத்தை அங்கே கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். இது எப்ப நடக்கும்னா 1000 வருடம் முடிந்த பின்பு. வசனம் ரொம்ப கிளீனா இருக்குது. அதை பத்தி வெளிப்படுத்தல் 20:7. முடியும் போதுன்னு தமிழ் இருக்குது, ஆனா அப்படி கிடையாது. முடிந்த பின்புன்னு இருக்கணும். ஆங்கில பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, அன்வெந்த 1000 இயர்ஸ் ஆர் எக்ஸ்பயர்ட். 1000 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம் சாத்தான் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்படுகிறான்னு பாக்குறோம். அப்போ அந்த டைம்ல இது கூட நம்ம பாத்துக்கணும். அப்போ நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள ஜனங்கள் அதான் செம்மறியாடு வெள்ளாடு வகுப்பார். அப்ப செம்மறியாடு வகுப்பார் எதுக்கு தகுதியானவர்கள்? நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர். அவங்கள பார்த்து அங்க எஜமான் என்ன சொன்னார்? பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆனா வெள்ளாடு வகுப்பாருக்கு எப்படி சொல்லிட்டாரு? சபிக்கப்பட்டவர்களே, இடது பக்கத்தில் இருந்தாங்களே, பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்னியில நீங்கள் வாங்கல் அப்படின்னா அப்படின்னா அந்த 2வது மரணத்துக்குள்ளாரு பாத்தீங்களா, 2வது மரணம். அப்போ 1000 வருடம் யுகத்தில் கூட என்ன இருக்கோப்பா? பாவமும் இருக்கும், அதே டைம்ல மரணம் கூட இருக்குது. மரணம் இருக்குதுன்னா பாவம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆனா அதுக்கு பின்பு நீங்க பாத்தீங்கன்னா மரணமோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய 1000 வருட மனசாட்சிக்கும் இப்ப இருக்கிற சுவிசேஷ யுகத்துக்கும் ரெண்டு கம்பாரிசன் நான் கொடுக்குறேன். எப்படின்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல தீமை மட்டும் இருக்குதா, நன்மை கூட இருக்குதா? இருக்குது இல்லைங்களா. ஆனா பர்சன்டேஜ்ல எது அதிகம்? தீமை அதிகம், நன்மை கம்மி. ஆனா ஆயுர்வேதம் யுகத்துல நன்மை பர்சன்டேஜ் அதிகம் இருக்கும், தீமை கம்மி இருக்கும். அதான், அதனாலதான் சாவு கூட அங்கே நடக்குது. அந்த கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை சில பேர் விரும்புவாங்க. தீமை பாவத்தை விரும்புவாங்க, சாத்தானுடைய சாயலை அடையிறதுக்கு முயற்சி செய்வாங்க. எவ்வளோ கிருபிகளை தேவன் காமிச்சாலும் கூட சில பேர் மனம் திரும்புறது இல்லை.
அவங்களுக்கு தான் தேவன் என்ன கொடுக்குறார், நித்திய அழிவு, இரண்டாம் மரணம் அங்கே இருக்குது.
அதைத்தான் பைபிளில் அடையாள மொழியில் என்ன சொல்லிக்குது, அக்னியும் கந்தகம். இதுதான் நிறைய பேர் நேரடி எடுத்துட்டு அக்னி கந்தகத்தில் போட்டுருவாரு. போட்டா அது சதா காலங்களிலும் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதா? அக்னியில் போட்டால் கொஞ்சம் நேரம் இருப்பா சாம்பல் ஆயிடுவோம், கந்தகம் போட்டால் ஸ்பாட்லேயே சாம்பல் ஆயிடுவோம். அதான் சொல்கிறாருங்க, நித்திய அழிவை பற்றி அங்கே பேசிக்கிறார் அடையாளத்தில். ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு உணர்வு இல்லாமல் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய விஷயங்களே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அப்போ அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறிடுவாங்கன்னா பரிபூர்ண மனுஷங்களாக மாறிடுவாங்க. அப்போ பரிபூர்ண மனுஷங்கள் என்று சொல்லும் போது பரிபூர்ண மனுஷங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், அது மட்டும் இல்லை நிறைய சக்தி கூட இருக்குது. யாருக்கு? பரிசுத்த, அதாவது பரிபூர்ண மனிதர்களுக்கு இல்லைங்களா. ஆதாமுக்கு தேவன் எப்படி கொடுத்தாரு, நீங்கள் சகலத்தையும் ஆண்டுக்கொள், ரூலிங் பவர் கொடுத்தாரு. அப்போ ரூல் பண்ணுறவருக்கு பேர் என்ன, ராஜா இல்லைங்களா. கர்த்தர் இயேசு கூட நூலகத்தில் வந்த போது பரிபூர்ண மனுஷன் தான். அதனால்தான் காற்று கூட வந்து அடக்கும் போது அது அடங்குது, அப்படியே அப்படியே தண்ணீர் மேலே கூட நடக்கக்கூடிய ஒரு சக்தி. இதெல்லாம் பார்க்குறோம், பரிபூர்ண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சில சக்திகளை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, வலை இந்த பக்கம் போட சொல்லும்போது மீனெல்லாம் என்ன பண்ணிச்சு, வானொன்னியும் எல்லாம் வந்து மாட்டிச்சு. அப்போ அங்கே ராஜா கூப்பிடும்போது வந்துருச்சு. இதெல்லாம் சில குறிப்புகள் நம்ம பார்க்குறோம், பரிபூர்ண மனுஷங்களுக்கு இருக்கிற சக்தி. அப்போ உலகத்தை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம் எல்லாத்துக்கும், உலகத்தில் மனுஷனாக வாழுகிற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும் அந்த ராஜா ராணிகளை போல இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை பற்றி வசனம் எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தல் 22:5.
அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் புதினுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
அவர்கள் சதா காலங்களிலும் அவர்கள் அரசாளுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா. சதா யார், இது பரலோகத்தின் ராஜாக்கள் பற்றி இல்லை, இது பூலோக ராஜாக்கள் பற்றி சொல்லிக்குது. அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளு, பரிபூர்ண மனுஷங்களுடைய நிலைமை பார்த்தீங்களா. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ஆசைகள் என்ன ஆகும், அப்போ மனுஷங்களுடைய ஆசைகளா நிறைவேறல. அப்போ எப்படி இருக்கும், எல்லாமே அவங்க சொல்லி பேச்சு கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, எல்லாம் பகமே இருக்குது. ஆனால் அப்போது அந்த ஒரு ஆளுகைக்குரிய வல்லமை கூட ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்கும். அதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதங்களை உலகத்தின் ஜனங்களுக்காக தேவன் வச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் டபுள்யூவோட முடியுது, எக்ஸு ஒய் ஜெட் வந்து இந்த சார்ட்டில் கொடுக்கப்படவில்லை. இப்போ நம்ம ரெண்டாவது அணுகுமுறைக்கு போகலாம். இப்போ ஸ்மால் லெட்டர்ஸ், ஸ்மால் ஏ டு ஜெட், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவது ஸ்மால் லெட்டர் ஏ, இங்கே நீங்கள் இந்த சார்ட்டில் எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்கு. ஆதாம் முதலாம் உலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு முக்கோணம் காமிக்குது ஸ்மால் ஏ. இது யாரை குறிக்கிறதுனா ஆதாமை குறிக்குது, தேவனுடைய முதல் சிருஷ்டி மனுஷ சிருஷ்டியை குறிக்குது. தேவன் ஆதாமை சிருஷ்டி பண்ணும்போது எப்படி பண்ணிட்டாருன்னா தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் படியையும் அவனை சிருஷ்டித்து, அதை பற்றி வசனம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சிஸ்டர். ஆதியாகமம் 1:26.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அமைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் பாழக்கடவர்கள் என்றார்.
எப்படி பண்ணிருக்கிறாரு, அப்போ ஒரு ராஜா பூமியின் மேல் ராஜாவாக அவனை சிருஷ்டி பண்ணி பரிபூர்ண நிலைமையில் அவனை சிருஷ்டி பண்ணி அவரை ஜீவிக்கிற அதிகாரத்தோடு அவரை சிருஷ்டி பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, கொஞ்ச காலம் சென்ற பின்பு இதே இவரிடத்திலிருந்து ஒரு துணையாக அவருக்கு துணையாக ஏவாலே சிருஷ்டி பண்ணார். அந்த அம்மா கூட ஒரு பரிபூர்ண ஒரு மனுஷியாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது முழு மனுக்குலத்திற்கும் ஆதி தகப்பன் தாயாக யார் இருக்கிறாங்க, ஆதாமும் ஏவாலும் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கொள்கைக்கு விரோதமாக என்ன இருக்குது, நம்ம மூதாதையர்களெல்லாம் குரங்குலேருந்து குரங்குன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சிம்பன்சி நம்ம மூதா. ஆனா பைபிள் எவ்வளோ ஒரு மேன்மையான விஷயங்களை நம்மளுக்கு வெளிப்படுது. நம்முடைய தாய் தகப்பன் நம்ம மாதிரி இல்லைங்க, பரிபூர்ணம் இல்லாத ஜனங்கள் இல்லை. அவங்களை தேவன் சிருஷ்டி பண்ணும்போது பரிபூர்ண மனுஷங்களாக தேவன் அவங்களுக்கு சிருஷ்டி பண்ணிட்டார். அதனாலதான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரே மனுஷன் மூலம் இந்த உலகத்தின் அனைத்து ஜனங்களும் வர வேண்டும்ன்றது அவருடைய திட்டமா இருந்துச்சு. அப்போ அவர்கள் விழுந்து போகும்போது ஒரே மனுஷன் மூலம் மீட்டுக் கொள்வது அவருடைய திட்டம். இல்லைன்னா நிறைய கோடிக்கணக்கான இயேசு கிறிஸ்து அனுப்ப வேண்டியது இருக்கும். அதனால தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தில் எவ்வளோ அருமையாக அவர் பண்ணிட்டாரு. இதோ பூமியில் கூடியிருக்கிற எல்லா மனுஷங்களையும் எல்லா ஜாதிகளையும் ஒரே ரசத்தினாலே அவர் தோன்ற பண்ணினாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்தபடியாக பி, இந்த என் கோட்டு கீழே முதலாம் உலகத்திலேயே கீழ் கிளாஸ்ல ஒரு பாக்ஸ் இருக்குது, பிரமிடினுடைய ஒரு பாக்ஸ். அது வந்து முழு பிரமிட் இல்லை. அப்ப இது எதை குறிக்குதுன்னா, விழுந்து போன மனுக்குலம் ஆதாம் ஏவாள் மூலம் உருவான சந்ததி. அப்போ அந்த மரணத்தை நோக்கி சென்ற பாதை. அதுக்கு பைபிள்ல கர்த்தர் எப்படி சொல்லிக்கிறாரு, விசாலமான பாதை. நீங்களை கேட்டுக்கு போகிற வாசல் வலி விசாலமும் விரிவும், வாசல் விரிவும் வலி விசாலமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த 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 ஒரு நிலைமை, இந்த பி ஸ்மால் பி எதை குறிக்குதுன்னா, முழு மனுக்குலமும் இருக்கிற வாழ்கிற நிலைமை, பாவத்திலும் மரணத்திலும் இருக்கிற நிலைமை. தாவீது அதை பத்தி சொல்லும் போது, நாம் தோன்றும் போதே எப்படி உருவாகிறோம், இதோ என் தாய் நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அப்போ அந்த வகையில் இந்த முதல உலகத்தில் தான் என்ன தோன்றுச்சுன்னா, பாவமும் மரணமும் பெருகிவிட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முதல உலகத்தில் நடந்த மற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்னென்னா, ஆதாம் ஏவாள் வீழ்ச்சிக்கு பின்பு நடந்த மற்றும் ஒரு மாபெரும் பாவம் என்னென்னா, இந்த தூதர்கள் மனுஷர்களோட சம்பந்தம் கலந்தாங்க. மனுஷ குமார்த்திகளோட சம்பந்தம் கலந்து தேவன் விரும்பாத ஒரு இடைப்பட்ட சந்ததியை உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கு பேர் தான் ராட்சசர்கள், நெஃபிலிம்ஸ் நம்ம பார்க்குறோம். இவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, தீமை எண்ணங்களே தான் தொடர்ச்சியாக வந்துச்சு. கண்டினியூஸாக கெட்ட எண்ணங்கள், கெட்ட யோசனைகளே தான் வந்துச்சு. அப்போ அந்த முழு உலகத்தையும், முழு முதல் உலகத்தையும் தேவன் அழிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டான். இது வேண்டாம், இது முடிவு கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாவங்கள் அவருடைய பாவங்களை தோற்றுவித்து விட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதான் அந்த ஏஞ்சலோ ஹியூமன் பிரீட் இல்லைங்களா, ஏங்கிலோ இண்டியன்ஸுங்கிற மாதிரி. அப்போ தூதர்கள் மனுஷங்கள் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்த ஒரு ஹைபிரிட் சந்ததி, ஹைபிரிடு. அப்போ பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய உயரத்திலையும் அளவில் எல்லாத்துலேயும் அவங்க, ஆனால் கெட்ட கெட்ட குணங்களை உடையவர்களாக. அதனால தேவன் இந்த முதலாம் உலகத்தை அவர் என்ன பண்ணிட்டார்னா, அழிவுக்குள்ள கொண்டு வந்தார். அதான் அப்போஸ்தலர் பேதுரு சொன்னார், அப்போது இருந்த உலகம் ஜலப்பிள்ளத்தினாலே அழிந்தது சொன்னாருங்க. அப்போ அதான் வந்து அந்த பி ஸ்மால் பி எதை குறிக்குதுன்னா, விழுந்து போன முதலாம் உலகத்தில் விழுந்து போன மனு குலத்தை குறிக்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஸ்மால் லெட்டர் சி பார்க்குறோம். இது முற்பிதாக்கள் யுகத்தில் இருக்குது. முற்பிதாக்கள் யுகத்தில் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற இந்த சி, இது யாரை குறிக்குதுன்னா, ஆபிரகாமை குறிக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். அப்போ இந்த லெவலில் வர்றவங்க யார் இருக்கணும், பரிபூர்ண மனுஷங்கள் இருக்கணும் இல்லைங்களா. அந்த லெவலில், அந்த லெவலில் என் கோடு பரிபூர்ண மனுஷங்கள் இருக்கணும். இதில் ஆபிரகாம் வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப ஆபிரகாம் பரிபூர்ண மனுஷனா? ஆபிரகாம் பரிபூர்ண மனுஷன் கிடையாது. ஆனா அவர் விசுவாசத்தின் தகப்பனாக தேவனிடத்தில் தன்னுடைய மாபெரும் விசுவாசத்தை அவர் காமித்த நிமித்தமாக, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கூட தேவனுக்காக அவர் கொடுக்க முன் வந்தது நிமித்தமாக தேவன் அவரை எப்படி நினைச்சிட்டாரு, விசுவாசத்தினால் ஆபிரகாம் நீதிமான் என்று கருதப்பட்டார் நம்ம பார்க்குறீங்க. அப்போ அது மட்டும் இல்லை, பைபிளில் அவரை பற்றி எப்படி சொல்லியிருக்குதுன்னா, தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டுகிறார். அது வசனம் என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஒருவேளை நோட்ஸில் இல்லைனா, ஏசாயா 41:8 யாக்கோபு 2:23 அவர் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்படும் அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார்னு நம்ம பார்க்குறோம். ஆன பொழுதிலும் அவர் பரிபூர்ண மனிதனும் கிடையாது, அதே டைமில் பாவம் இல்லாதவரும் அவர் கிடையாது. அப்போ அது மட்டும் இல்லை, பாவ நிவாரண பலி செலுத்தினவரும் கூட கிடையாது. யூத யுகத்தில் பாவ நிவாரணத்தின் மூலம் அவங்க நீதிமன்றங்களாக கருதப்பட்டாங்க. ஆனால் அபிரகாம் ஈசாக்கு வசனமா, யாக்கோபு 2:23 அபிரகாமுடைய விஷயம், அப்போ இந்த பாவ நிவாரண பலிக்கு முன்பதாகவே இவர் ஒரு விசேஷமான ஒரு மனுஷனாக விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக எண்ணப்பட்டு அவரிடத்தில் தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்திட்டார். அதோ ஒரு இடத்துல சொன்னார், ஆபிரகாமுக்கு நான் என்னுடைய விஷயத்தை தெரியப்படுத்தாமல் எந்த காரியத்தையும் நான் செய்வனா கேட்டார் சொன்னது பார்த்தீங்களா. அப்போ அப்படின்னு என்ன, தம்முடைய மாபெரும் ரகசியத்தை முதன் முதலாக ஆபிரகாம் இடத்துல தேவன் வெளிப்படுத்தினார். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதில் அடங்கியிருக்குது முழு மனு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள், முழு குடும்பங்களினுடைய ஆசீர்வாதம். அதான் சொன்னார், உன்னுடைய சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும், அதான் அந்த 144,000 பேர், பூமியின் கடற்கரை மணல் போல், அதான் இஸ்ரேல் ஜனங்கள், இந்த ரெண்டு சந்ததியின் மூலமாக பூமியின் முழு குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜனங்களும். எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திட்டத்தை அங்கே ஆபிரகாமிடத்தில் அந்த ப்ராமிஸ் வாக்குத்தம் அங்கே பண்ணியிருக்கிறார். அதனால தான் ஆபிரகாமிடத்தில் செய்த வாக்குத்தம் என்று அது பெயர் பெறுது, அந்த வாக்குத்தம். இன்னைக்கு வந்து அதற்கு பின்பு நியாயபரமான உடன்படிக்கை கூட தேவன் செஞ்சிருக்கிறார், அதெல்லாம் கூட முடிஞ்சு போச்சு, ஆனால் ஆபிரகாமிடத்தில் செஞ்ச உடன்படிக்கை இன்னும் காத்து கொண்டுக்குது, அந்த செயல்படுவதற்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்தபடியாக பார்க்கும்போது டி, இது வந்து இங்கே இங்கே இருக்குது டி, இது யூதர் யுகத்தில் இரண்டாம் உலகத்தில் குறிப்பாக யூதர் யுகத்துக்கு நேராக கீழே இருக்கிற மனிதர்களுடைய ஒரு நிலைமை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாம் உலகம் ஜலப்பிழைத்தலுக்கு முடிந்த பின்பு திருப்பியும் ஜனங்கள் தோன்ற ஆரம்பித்தாங்க. அப்போ யார் மூலம், நோவாவினுடைய மூன்று மகன்கள் மூலம் அங்கே அவர்கள் ஆரம்பித்தாங்க, சேம் காம் யாஃபேத் மூலமாக. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், அவங்க தான் இன்னைக்கு முழு உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள். அப்போ யாஃபேத்தின் மூலம் உருவான வெள்ளக்கார சந்ததி ஐரோப்பா தேசங்களில் இருக்கிற ஜனங்கள், சேமின் மூலம் உருவாகி இருக்கிற ஆசியாவில் பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள், அப்புறம் காமின் மூலம் இருக்கிற கருப்பு நிற ஜனங்கள், நீக்ரோ ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கணும். அப்போ இவர் இந்த உலகம் கூட எப்படிப்பட்ட உலகமாக மாறிடுச்சு, கொஞ்சம் சுத்தமாச்சு ஜலப்பள்ளியத்தின் மூலம், ஆனால் திரும்பி உருவாகி ஸ்டார்ட் ஆகும்போது பழையபடி என்ன ஆயிடுச்சு, பாவம் சாபம் மரணம் வந்தார். அங்கே மூணு பேருக்குள்ள என்ன இருந்துச்சு, பாவம் ஆதாமுக்குள்ளான பாவம், அது அப்படியே ஜென்ரேட் ஆயிடுச்சு, ஆகிய முழு உலகத்தையும் நிரப்பி விட்டது. அப்போ திரும்பி மனுஷங்கள் எந்த வழியில் தான் போகிறாங்க, விசாலமான வழி. அப்போ கர்த்தர் இயேசு வர வரைக்கும் இருக்கிற ஒரே வழி அந்த விசாலமான வழி, அதில் தான் எல்லாரும் போயிட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இ, ஸ்மால் இ பார்க்கும்போது இது ஒரு பிரமிடு, பிரமிட் குறிக்குது. இது யாரை குறிக்குதுன்னா, அது வந்து இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது தேவன் அவர்களை ஆடு மாடு பலிகளின் மூலம் அவர்களை நீதிமான்களாக தேவன் எண்ணிக்கொண்டார். அதான் யூதர் யுகத்தில் உலகத்தின் மத்தியிலிருந்து அவர்களை மாத்திரம், இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தம்முடைய ஆதரவை அவர்கள் காண்பித்து நிழலாக அநேக விஷயங்களை அவர்கள் மத்தியில் காமிச்சார். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இஸ்ரேலை தெரிந்து கொண்டார், ஏன் இந்தியா ஜனங்களை இதெல்லாம் அவர் தெரிந்து கொள்ள அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, ஆபிரகாமினுடைய சந்ததி இல்லைங்களா, அதனால தான் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கள் அவர்களுக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார், நியாயபரமான உடன்படிக்கைகளை கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக மாபெரும் ஆசீர்வாதம் என்னென்னா, தன்னுடைய மகனையே யார் மத்தியில் அனுப்பிட்டார், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் அனுப்பினதை நாம் பார்க்குறோம். அதை பற்றி ரோமர் 9:4-5. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சது. இங்க கூட மொழிபெயர்ப்பு மிஸ்டேக் இருக்குது, இது நம்ம ஜீசஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம கோட் பண்ணல, ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லும் போது இது திருத்துவத்துக்கு ஆதாரமாக சொல்லறாங்க, இந்த வசனத்தை வந்து அநேகர் கோட் பண்ணுறாங்க. ஆனால் இதனுடைய மொழிபெயர்ப்பில் மிஸ்டேக் இருக்குது, இங்கிலீஷில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ எப்படி இருக்குதுன்னா, ஹூ இஸ் ஓவர் ஆல் அப்படின்னு தான் இருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலானவர், காட் பிளஸட் ஃபார் எவர், ஆசீர்வதிக்க என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் அப்படின்னு நாங்கள் சொல்லப்படுது. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான என்ன அர்த்தம், நம்ம எபேசியர்ல படிக்கணும் இல்லைங்களா, அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக சரீரமான சபைக்கு அவரை தலையாக அந்தல்ல அப்படின்னு பாக்குறோம். அப்ப உலகத்தின் சகல பொறுப்புகளும் யாரு கிட்டக்குது? ஜீசஸ் கிட்டக்குது. அந்த பாயிண்ட்ல தான் பேசிக்கிறதே தவிர இவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அதுக்கு ஈக்குவல் அது அப்படி அந்த அர்த்தத்தில் அங்கே பேசுறது இல்லைங்கிறது நீங்க புரிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து எஃப் நம்ம போகலாம். இந்த இடத்துல இந்த சார்ட்ல இது காண்பிக்கப்படல, ஆனால் உங்களுடைய அதில் ஷேடு காமிச்சிருக்கு, ஸ்மால் எஃப் ஷேடு இருக்குது பாருங்க. யூதர் யுகத்தினுடைய அறுவடையின் காலத்தில் கீழே எஃப் வந்து ஒரு ஷேடு காமிச்சிருக்குது. இது எதை குறிக்குதுன்னா கர்த்தருடைய ஞானஸ்நானத்துக்கு பின்பு அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பின்பு வருகிற காலம். இது என்னன்னா யூதர் யுகத்தினுடைய முடிவை குறிக்கும் ஒரு காலம். இது கூட ஒரு அறுவடை காலம். பாருங்கள் யூதர் யுகம் இங்கேருந்து இங்கே வருது, அதற்கு பின்பு கர்த்தருடைய ஞானஸ்நானத்திலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் தேவன் காண்பித்த ஆதரவு முடியும் வரைக்கும் இது ஒரு அறுவடையின் காலமாக அங்கே சொல்லப்படுது. அப்போ யூதர் யுக அறுவடை. அப்போ யூதர் யுக அறுவடையில் நடந்த விஷயம் என்னென்னா கோதுமை மற்றும் பதர், கோதுமை மற்றும் பதரை பிரித்தெடுத்தார். ஆனால் சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில் கோதுமை மற்றும் களை வித்தியாசம், அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆயிர வருடத்தின் முடிவில் செம்மறியாடு அப்படி பிரிக்கிறது. அப்போ இந்த யூத யுகத்தின் அறுவடையில் கோதுமை மற்றும் பதரை பிரித்தெடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது உண்மையான யூதர்களை பேர் யூதர்கள் மத்தியிலேருந்து பிரித்தெடுத்தார். அப்போ அந்த பிரித்தெடுத்துக்கிறதுக்கு என்ன பயன்படுத்திட்டாரு, தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ தூற்றுக்கூடை என்பது எதை குறிக்கும்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் குறிக்குது. அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்போ இந்த சுவிசேஷத்தை சில யூதர்கள் தவிர முழு இஸ்ரேல் தேசம் அந்த சத்தியத்தையும் நிராகரிச்சிட்டாங்க, கர்த்தராகிய இயேசுவையும் நிராகரிச்சிட்டாங்க. அதனால் அவர்களுக்கு என்ன வந்தாச்சு, இப்போ இனி அனுப்புறதுக்கு வேற யாரும் இல்லை, ஜீசஸ் அனுப்பிட்ட லாஸ்டா. அப்போ இனி என்ன, கண்டிப்பாக ஒரு எண்டு வரும், முடிவு. அதனால தான் ஜீசஸ் சொன்னார் அவர் சாபத்திற்கு முன்பாக உங்களுடைய வீடு இனி உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிபி 70 இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுந்த நம்ம பார்க்குறோம். அதாவது தானியல் 9:26 நம்ம படிக்கும்போது இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய முடிவு பற்றி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. எப்போனா இந்த கோதுமை வகுப்பார் பிரிக்கப்பட்ட பின்பு அந்த யூதர் யுகம் முடிவடைந்து விட்டது. அப்போ அந்த அந்த வீட் கிளாஸ் அதாவது கோதுமை வகுப்பார் யாருன்னா அவங்க கலஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அப்போ கலஞ்சியம் என்பது என்னன்னா கர்த்தருடைய சரீரமான சபையினுடைய ஆரம்ப கால அங்கத்தினர்கள் மெம்பர்ஸ். அப்போ அந்த சீஷர்கள் மற்றும் சில அப்போஸ்தலர்கள் மற்றும் சில சீஷர்கள் அவங்க தான் கிடைச்சாங்க, ரொம்ப கமிஷனாக தான் கிடைச்சாங்க இஸ்ரேல் மத்தியிலிருந்து. எதுக்காக, கர்த்தருடைய சரீரமான சபை வாய்ப்பு. அவங்களை தேர்ந்தெடுத்தவுடன் அந்த யூதர் யூதருக்குண்டான வாய்ப்பு முடிவடைந்து விடுது. இங்கே கூட அப்படி தான் நடக்க போகுது இந்த சுவிசேஷ யுகத்தில் கூட. அப்போ சபை வாய்ப்புக்கு அந்த லட்சத்தினாவை முடிவடைந்தவுடன் என்ன இந்த உலகம் இந்த யுகத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். அதாவது உண்மை கிறிஸ்தவர்களை வேறு கிறிஸ்தவர்கள் நடுவிலிருந்து பிரித்தெடுத்தவுடன் இந்த உலகத்துக்கு இந்த யுகத்துக்கு முடிவு வந்துவிடும். அதனுடைய நிழல் தான் அங்கே யூத யுகத்தில் நடந்ததை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஜி பார்க்கும்போது இது யாரை குறிக்குது, இந்த பாக்ஸ் இந்த இந்த பிரமேடு யாரை குறிக்குதுன்னா இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அதாவது ஞானஸ்நானத்தில் ஞானஸ்நானம் எடுத்த இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, குழந்தை இயேசு இல்லை, ஞானஸ்நானம் எடுத்த இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் 30 அவர் ஞானஸ்நானம் பெற்றும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும்போது இருந்த ஜீசஸ். அப்போ அந்த வகையில் பார்த்தா இன்னொரு வகையில் சொல்லணும்னா புது சிஷ்யான இயேசு. அப்போ ஞானஸ்நானத்துக்கு முன்பாக அவர் வெறுமனே ஒரு பரிபூர்ண மனுஷன் அவ்வளோதான். ஆனால் ஞானஸ்நானத்தில் எப்படிப்பட்டவராக மாறிட்டார், பரிபூர்ண மனுஷன் மட்டும் இல்லை புது சிஷ்யாகிய பரிபூர்ண மனுஷன் இல்லைங்களா. நீங்க நம்ம கூட சாதாரண மனுஷன் இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன ஆயிடுறோம், புது சிருஷ்டியாகிய பலவீன மனுஷர்கள் கிடைக்க நம்மளுக்கு அவருக்குள்ள வித்தியாசம் தான். அப்படிதான் சொல்ல முடியும், கர்த்தர் அங்க பரிபூர்ண மனுஷனாக ஒரு புது சிருஷ்டியாக இருந்தாரு. அப்போ அந்த 30 அவர் ஞானஸ்நானம் எடுத்த அந்த பாக்ஸ் தான் அந்த ஜி குறிக்குது. அதனால தான் அது பரிபூர்ண மனுஷன் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹெச் பாருங்க, இங்க இந்த ஜிக்கு மேல இருக்குது எம் லெவல் கோட்டில் இருக்குது அந்த ஹெச். அப்ப இது எதை குறிக்குதுன்னா புது சிருஷ்டியான ஜீசஸ். எப்படின்னா அவர் மாம்சத்தில் தான் இருந்தார், ஞானஸ்நானத்துக்கு முன் எப்படி இருந்தார், மாம்சத்தில் தான் இருந்தார். ஆனால் எண்ணங்களும் நோக்கங்களும் ஆவிக்குரியவர்களாக இருந்தது அந்த வாழ்க்கை, அது 3 ஊழியத்தை குறிக்கிற அந்த நிலைமை. அப்போ தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக தன் தம்மை தாமே உலகத்தில் அனுதினமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த நிலைமையை குறிக்குது அந்த ஹெச். இந்த நிலைமையில நம்ம கூட வரோம். எப்போ? உடன்படிக்கை செய்த பின். உடன்படிக்கை செய்த பின்பு நம்ம கூட இருக்கிறோம். ஆனா உடன்படிக்கைக்கு முன்பு எப்படி இருந்தோம்? மனுஷங்களாக இருக்கிறோம், உலகத்தின் பிரகாரம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வரோம். ஆனா உடன்படிக்கைக்கு பின்பு எப்படி இருக்கிறோம்? இதே மாம்சத்துல உலகத்தில் இருக்கிறோம், ஆனா தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கைய ஜீவ பலியாக ஒப்புக்கொள். அது அதே அந்நிலவில் நம்முடைய கர்த்தர் கொடுந்தார். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க? ஒரு மாதிரியாக. ஏன்னா அதனால் அப்படி இருந்தால் தான் நம்ம அவருடைய அடிச்சூழலை பின்பற்றி நடக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த எம் கோடு பின்பு எல், இந்த ஜே ஸ்மால் ஜே எல் கோட்டு மேலே இருக்குது. அப்போ இது எந்த நிலைமை குறிக்குதுன்னு, அதாவது ஐ வருது இல்லைங்களா, இது இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறாரு? ஜே இல்லை இல்லைங்களா, இதில் வந்து ஜே கிடையாது இல்லையா, ஜே வந்து வருது இல்லை, இது வந்து ஹெச்சுக்கு அப்புறம் ஐ வருது. அப்போ இது வந்து ஐ இல்லை, அந்த எல் கோட்டில் வருகிற ஐ. இது இங்கே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, இதில் ஜே போட்டுக்குது, அந்த இதில் வந்து கரெக்டாக இருக்குது. ஐ வந்து எதை குறிக்குதுன்னா, கர்த்தராக இயேசு இந்த புது சிருஷ்டியாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து முடிந்த பின்பு, கல்வாரி சிலுவையில் அவர் மறித்த பின்பு உயிரடைந்தார் இல்லைங்களா, உயிர் தெழுந்தார். ஜீசஸ் உயிர் தெழுந்தார்ல, உயிர் தெழுந்து அவர் 40 நாட்கள் இருந்த நிலைமையை குறிக்குது இந்த ஐ. அப்போ இந்த எல் கோட் மேலே இருக்குது. அப்போ இந்த எல் கோட் யாருடைய சுபாவம்? தூதர்களுடைய சுபாவம். எல் கோட் என்பது தூதருடைய சுபாவம். அப்போ 40 நாட்கள் கர்த்தர் யாருடைய சுபாவத்தில் இருந்தார்? தூதர் சுபாவத்தில் இருந்தார். ஏன்னா தூதர் சுபாவத்தில் இருந்தால் தான் தோற்றம் அளிக்க முடியும். அப்போ அதனால தான் அவர் நம்முடைய சீஷர்களுக்கு 11 முறை தோற்றம் அளித்தார். எப்படி தோற்றம் அளித்தார்? மனுஷனாக. ஆனால் கதவு சாத்திருக்குது, சாத்தின வீட்டுக்குள்ள உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். அப்போ தன்னை ஒரு மனுஷனாக காமிச்சார். அப்போ கை போட்டு பார்க்கணும்னு சொல்லும்போது தோமா வந்து கை போடும்போது அங்கே உணர்ந்தாரா இல்லை? கை அந்த பக்கம் போயிடுச்சா? உணர்ந்தார். அப்போ ஜீசஸ் கூட சொன்னார், ஒரு ஆவிக்கு அந்த மாதிரி இருக்காதப்பா, எலும்போ மனசோ ரத்தமெல்லாம் இருக்காது ஆவிக்கு, நீங்கள் தொட்டு பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பிடிச்சி பாருங்க, நான் தான், வேறு யாரும் இல்லை. அப்போ எதுக்காகனா அந்த உயிர் தெரிதலை நிரூபிப்பதற்காக. கண்டிப்பாக அந்த உயிர் தெரிதலில் அவர் தரிசனம் காமிக்கலைன்னா ஜீசஸ் உயிர் தெரிந்தாருங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. ஏன்னா முன்ன பின்ன அவங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது, அனுபவமே இல்லை. உயிர் தெரிந்து பார்த்து என்றென்றும் ஜீவன் எடுக்கிறதுல அவங்க பார்த்ததே கிடையாது. அது உலகத்துக்கு புதிய ஒரு விஷயம். அதனால் அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி 40 நாட்கள் தூதர்கள் சுபாவத்தில் இருந்தார். இந்த ஒரு சுபாவத்தில் தான் ஆதியில் முதலாம் உலகத்தில் தூதர்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க பூமிக்கு. அந்த டைமில் தான் மிகப்பெரிய பாவத்தை அவர்கள் பண்ணினாங்க. அந்த மனுஷ சரீரம் எடுக்கும்போது ஸ்திரீகளோட சம்பந்தம் வச்சிட்டாங்க. ஆனால் இந்த தூதர்கள், பரிசுத்த தூதர்கள் அப்படி கிடையாது. அவங்க வருவாங்க, தேவனோட வேலை செய்வார், போகும்போது மறைஞ்சிருவார். அப்போ கர்த்தர் கூட அவங்களுக்கு தரிசனம் காமிக்கும் போது எப்படி வந்துட்டார்? காத்தன் கதவு போகும்போது கதவை எடுத்துகிட்டு திறந்துட்டு போனாரா? அப்படியே காமிக்கிறேன் கணக்கு. அப்போ அந்த ஆவி போகும்போது ஆவியின் சரீரம் அவங்களுக்கு தோற்றம் அளிக்கும் போது மாம்ச சரீரம். அதில் தான் 40 நாட்கள் அவர் இருந்தார். என்ன முக்கிய நோக்கம் என்றால் தான் உயிர் தெரிந்ததுக்கான ஆதாரங்களை அவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் 40 நாளைக்கு பின்பு சீஷர்களுக்கு அந்த உறுதி கிடைச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் எங்கே போயிட்டாங்க? பரலோகத்துக்கே போயிட்டார். நம்ம தேவனுடைய இருப்பிடத்துக்கு அவர் சென்று விட்டது நம்ம பார்க்குறா. தான் அந்த ஹெச் வந்து மறித்து உயிரடைந்த இயேசு, 40 நாட்கள் அவர் இருந்த இயேசுவை குறிக்கிறது. நெக்ஸ்ட் அடுத்தபடியாக கே பார்க்கும்போது பாருங்க, ஸ்மால் கே எல் கோட்டுக்கு மேல் கோட், கே கேபிட்டல் கே கோட்லயே வருது அந்த பாக்ஸ். ஸ்மால் கே இது எதை குறிக்குதுன்னா, அவர் 40 நாளைக்கு பின்பு பரமேறின பின்பு அவர் பெற்றுக்கொண்ட சுபாவத்தை குறிக்குது. அப்போ கே லெவல் எந்த சுபாவம்? தெய்வீக அழியாமை சுபாவமே குறிக்குது. அப்போ தேவன் அவருக்கு எப்படி கொடுத்துட்டாரு? தம்முடைய மகன் கூட தன்னை போல இருப்பதற்கு அருள் செய்தது, தமிழ் தாமே ஜீவனாக இருக்கும்படி. அதே போல ஒருவராய் சாவாமையை பெற்றுக்கொண்டவர் அந்த டைம்ல. அப்போ சிலர் போன் எழுதும் போது இதை ஒருவராய் சாவாமி உள்ளவர்னா இது யாரு கூட பொருந்திப்பா? ஜீசஸ் கூட ஒருவராய். அதாவது இங்கிலீஷ்ல அப்படிங்கன்னா ஹூ ஒன்லி ஹேத் இம்மார்டாலிட்டி. அவர் ஒருவர் தான் சாவாமையை பெற்றுக்கொண்டார். எப்போ? அவர் நிருபம் எழுதும் போது. ஏன்னா இதை வகை தேவனை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, யாருக்கும் எக்காலத்திலும் கம்பாரிசன் பண்ண முடியாது. ஒருவேளை நம்முடைய கர்த்தரே இயேசு கூட இப்போ மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார், தேவனுடைய சாயல் இருக்கிறார். அதுக்காக இதாக தேவனும் கர்த்தரே இயேசு சமமா
இல்லை?
வசனம் இருக்கா இல்லைன்னு சொல்றதுக்கு? வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 15:27. சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். யாரு? இதா. அப்புறம் தேவனுக்கு சமமா இருக்கிறத விரும்புறாரா? விரும்புறது. அந்த மாதிரி வசனங்கள் அவர் பேச, அந்த மாதிரி பேச்சு அவர் வாயில வந்ததே இல்லை. அவருடைய யோசனையில கூட தோன்றிருந்தது. அவர் என்றைக்கும் தன்னை தாழ்த்தித்தான் அவர் இருக்கிறார். மகிமையடைந்த இயேசு கூட அப்படித்தான் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அதை பத்தி நம்ம படிக்கிறல, அவர் தேவனுக்கு சமமா இருக்க போவதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி அவர் நினைக்கிறது இல்ல. தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டாரே தவிர தேவன் ஈக்குவல். அப்போ வந்து நம்ம பிதாவாக தேவன் என்ன பண்ணக்கூடாத, அவர் அவர் சிருஷ்டித்த எந்த பொருளுக்கும் ஈக்குவல் நம்ம பண்றதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அவர் பத்தி ஜாஸ்தி நம்ம பேசக்கூடாது. ஜாஸ்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. அதனாலதான் அப்போ சிலர் போல் சொல்லிட்டு இருக்கிறார் அவர் பிதாவாக தேவன் பற்றி. அப்போ சில நடவடிக்கைகள் 17:28. ஏனெனில் நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அப்புறம் அசைகிறோம், இருக்கிறோம். புலவர்கள் சில பா தேவன் பத்தி புகழ்ந்து பாடின புலவர்கள் கூட எப்படி சொல்லிக்கிறாங்க? நான் சந்ததினா அது சரியா புரியுறது இல்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்களா, ஃபார் வி ஆர் ஆல்சோ இஸ் ஆஃப் ஸ்பிரிங். நாங்கள் அவங்களுடைய அவருடைய சின்ன குழந்தைகள், அந்த அர்த்தத்தில் பாடியிருக்காங்களா? இப்படி இருக்கும்போது சபைக்கு கூட தேவன் என்ன வாய்ப்பு கொடுக்க போறாரு? தெய்வீக சாயல கொடுக்கிறார். அதுக்காக நம்ம அவருக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? அல்லது ஜீசஸ்க்கு ஈக்குவல் தான் நம்ம ஆக முடியுமா? அது வாய்ப்பே கிடையாது. ஆனா சாயல என்ன ஒண்ணா இருக்கலாம், ஆனா அவருக்கு ஈக்குவல் என்றைக்குமே. அதனாலதான் தேவன் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் யாருக்குமே சொல்லிட்டு. அப்ப அந்த லெவல், அந்த அந்த அவருடைய பவர், அந்த இது வந்து யாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல கே, ஸ்மால் கே யாரை குறிக்குதுன்னா மகிமையடைந்த இயேசுவை குறிக்கிறத நம்ம பார்க்கறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் எல், அடுத்தபடியாக அதே கே லெவல்ல இருக்குது இந்த எல். இந்த எல் முக்கோணம் இது எதை குறிக்கிறதுனாக்கா, இந்த எல்லோ கலர்ல காமிச்சுக்கிறது, அந்த கலர் வந்து கோல்டன். அப்ப கோல்டன் வந்து எதை குறிக்கும்? தெய்வீக சாயலை அது குறிக்கிறது. நீங்க அந்த கலர் கூட அது விவரிக்குது. அப்போ சகோதர ரசன் கூட எல்லா கலர்ல கூட நிறைய மீனிங் வச்சுன்னு அந்த சார்ட் போட்டிருக்காரு. நம்ம வந்து அந்த சார்ட்டுக்கு சரியான கலர் கொடுத்து செய்யணும். அப்போதான் அந்த கலர் கூட வந்து நிறைய சத்தியங்களே விளக்கும். இப்போ இந்த பரிபூர்ண மாம்ச நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காரு. ஒரு மாதிரி ரெட்டு கலர் போட்டுருக்குறீங்க, தப்பு இது ஆக்சுவலி. இது வந்து டார்க் ப்ரௌன் கலர், பரிபூர்ண மனுஷ நிலைமை. தூதல் நிலைமைக்கு பார்த்தீங்களா சில்வர் கோடு, சில்வர் மாதிரி இருக்கும். ஆனால் தெய்வீக சுபாவத்துக்கு கோல்டு கலர் அப்படி காமிக்கிறார். அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இந்த எல் கோ எல் பாக்ஸ் எதை குறிக்குதுன்னா, முக்கோணம் எதை குறிக்குதுன்னா, நம்முடைய கர்த்தரா இயேசு கண்ணுக்கு தெரியாத ஒரு தலையாக இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கிறிஸ்துவ சபையினுடைய தலைவராக விளங்குகிறார். அப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் யாரோட யார் கூட மாத்திரம் தேவன் தொடர்பு வச்சுருக்கிறதா நம்ம படிக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் கிட்ட மட்டும்தான். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, நிறைய கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது தேவன் இந்த யுகத்தில் நம்ம கூட தான் தொடர்பு வச்சிருக்கு. ஆனா அந்த சபைக்கு தலைவராக யார் இருக்கிறார்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அதனால்தான் அவர் சொன்னாரு, அவர் உயிரடைந்து பரலோகத்துக்கு செல்லும் போது, இதோ சத உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட நான் இருக்கிறேன். அப்ப சரீரமான சபைக்கு தலையாக அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியில உலாவி கொண்டிருந்தார். நம்ம போன டைம் பார்த்தோம், அந்த சபைக்கு மத்தியில உலாவது எது கிடையாதுன்னா, சபையை வழிநடத்துகிறவராக அவர் இருக்கிறார். அப்ப கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிள் தலைவராக இந்த சுவிசேஷம் யுகத்துல கர்த்தரா இயேசு இந்த சபையை வழிநடத்தி கொண்டு வர, அந்த சபையினுடைய சரித்திரம் கூட நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சபை சரித்திரம் படிச்சிருக்கீங்க. அப்ப அந்த 7 சபைகளை கர்த்தர் இங்கே வழிநடத்தி கொண்டு வந்ததை நான் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு அநேக பேர் தவறாக வழிநடத்தப்பட்டு அநேகரே தவறான வழியில போதனை பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தரா இயேசுவை நேரடி கண்கள்ல நம்ம பாக்குறோம். ஆனால் அதை நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிப்பீங்க நீங்க அப்படின்னு ஜீசஸ் சொல்லிக்கிற உயிரோடு இருக்கும் போது. அதை என் நாமத்தில் நிறைய பேர் வந்து நானே கிறிஸ்தியன் சொல்லுவாங்க, நீங்க அவருக்கு பின்பற்றுவீங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு அநேக இது யாரை பொறுத்துன்னு சொன்ன அந்த ரெஃபரன்ஸ்னா அந்த கிறிஸ்து அமைப்புகள் சபை அமைப்புகளே குறித்ததான ஒரு விவரம் கர்த்தர் இங்கே சொல்லிக்கிற ஒரு அடையாளம். அப்போ என் நாமத்தில் நான் சுயமாய் வந்தோம் நீங்கள் என்ன நம்மளை ஆனால் என் நாமத்திலையுமே தோர்த்த வருவான் சொந்த பேரை எடுத்துகிட்டு அவனை நீங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வசனம்லாம் இருக்குங்களா? யோவான் 5:43 மத்தேயோ 24:5 ரெண்டு வசனமும் அதில் கோட் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம படிக்கலாம். அப்போது எல் வந்து சபையினுடைய தலைவராக மகிமையடைந்த இயேசு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார் என்று அது காண்பிக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் கிறிஸ்து சபை. அப்போ கிறிஸ்து சபை இல்லை 4 இருக்குது பாருங்க. n, n, m, p அப்புறம் q 4 இருக்குது. அப்போ கிறிஸ்து சபையில் என்னென்னா 4 வகையான ஜனங்கள் இருக்கிறாங்கன்றத அடையாளம். இது எல்லாமே சேர்ந்து தான் கிறிஸ்து சபை. அப்போ இதில் வந்து எம் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த எம்மும் என்னும் வந்து கேபிட்டல் எம் கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ எம் கோடு எதை குறிக்குது? புது சிருஷ்டியான நிலைமை, உடன்படிக்கை செய்த கிறிஸ்தவர்களுடைய நிலைமை குறிக்குது. அதற்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கர்த்தரை பின்பற்றி நடக்கிறதுக்கு முடிவெடுத்து வந்த ஜனங்கள். அதில் எம் வகுப்பார் இவங்க யாருன்னா இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க, உடன்படிக்கை செஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் உடன்படிக்கை செஞ்சவங்களில் கூட நாம் ஏற்கனவே பார்த்தபடி ரெண்டு வகுப்பாக இருக்கிறாங்க. அப்போ அதில் ரெண்டு வகுப்பார் யார்? கர்த்தர் அங்கே ஊமையில் சொன்னார் 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ இந்த எம் கோடு எம் கூட்டத்தார் யாருன்னா இவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள், ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ். ஆசிரியன் கூட திட்டத்தில் இவங்களை எப்படி தேவன் காமிச்சுக்கிறாருன்னா ரெண்டு ஆடு பலி செலுத்துறதுக்கு உள்ளே வரும், அதில் ஒரு ஆடு பலியாகும், இன்னொரு ஆடு போக்காடாக விடப்படும். அந்த போக்காடு வகுப்பார் தான் யாருன்னா இந்த திரளான கூட்டத்தார். பலி செலுத்தன வந்திருக்கிறாரு ஆனால் தங்களை தாங்களே பலி செலுத்துறதில்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை இவர்களுக்கு இவர்கள் கர்த்தருடைய அந்த சாயல் கர்த்தருடைய குணநலங்களை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு மெச்சூரிட்டி ஆகலை. அதனால தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சபை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ உலகத்தின் மேல் கூட சிநேகம் வச்சிருக்கிறாரு, அதே போல் கர்த்தர் மேல் கூட சிநேகம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வந்து இந்த உடன்படிக்கை செஞ்சவர்கள் பெந்தகோஸ்தே நாள் முதற்கொண்டு இந்த சபை முடிவடைகிற வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்தில் இருப்பாங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும், ஆனால் இவர்கள் பெற்றுக்கொள்ளாதபடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இவங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது இவர்கள் யார் அப்படின்னா புத்தி இல்லாத கன்னிகைகள் அல்லது திரளான கூட்டத்தினுடைய ஜனங்கள் என்று நம்ம சொல்லலாம். என் வகுப்பார் இவங்க யாருன்னா இவங்க கூட இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா அந்த 10 கன்னிகைகளில் புத்தி உள்ள கன்னிகைகள். அப்போ இவர்கள் இவர்களை பற்றி நம்முடைய கர்த்தர் சொல்லும்போது சிறு மந்தை என்று அழைக்கிறார். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மை உள்ளவர்கள் அதிலும் சிலர். அப்போ அந்த உண்மை உள்ள ஜனங்கள் பற்றி தான் என் பாக்ஸ் குறிக்குது. அந்த அவர்களை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க என்னுடைய பிதா பிரியமாக இருக்கிறார். அப்போ சிறு மந்தை என்று அழைக்கப்படுவோம் யாருன்னா கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சூடுகளை அப்படியே மாறாது பின்பற்றுகிறவர்கள், அவருடைய எல்லா அனுபவங்களையும் தங்களுடைய சரீரங்களை வாங்கினவர்கள், தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை அனுதினமும் உண்மையாக நிறைவேற்றினவர்கள். அப்போ அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ள ஜனங்களை குறிக்கிறது. அப்போ அந்த எம்ஓ என்ன யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார். அதில் உண்மை உள்ள வகுப்பார் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க எம். அடுத்தபடியாக பார்க்கும்போது பி கோடு, இது வந்து நீதிமான நிலைமைக்கு மேலே இருக்குது ஆனால் உடன்படிக்கை கோட்டுக்கு கீழே இருக்குது. அப்போ இது யார்? இந்த இவங்க யார்? இந்த பி வகுப்பார் இவங்க யாருனாக்கா கர்த்தராக இயேசு கிருஷ்ணனுடைய சபையினுடைய முதல் படியில் வருபவர். பாருங்க பெருசாக இருக்கு பாருங்க பாக்ஸ். அப்போ அது யார்? அழைக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா, விசுவாசிகள். இயேசு மேலே விசுவாசம் வைக்கிற ஜனங்கள், இயேசு மேலே விசுவாசம் உள்ள ஜனங்கள். ஆனால் தங்களை தாங்களே பலி செலுத்துவதற்கோ அல்லது பின்பற்றி நடப்பதற்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்காதவர்கள். அப்போ ஒன்லி விசுவாசத்தோடு நிற்கிறாங்க. அதனால தான் விசுவாசிகள் என்று இவர்கள் அழைக்கப்படுறாங்க. ஆத்திரிப்பின் கூட திட்டத்தில் இவங்களை தேவன் எப்படி காமிச்சிருக்காருன்னா தேவியர்களாக காமிச்சிருக்கிறாரு. பிரகாரத்துக்குள்ளே மாத்திரம் வேலை செஞ்சுட்டு வெளியில் போயிடணும், அவ்வளோதான், உள்ளே வர முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துலையோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ வர முடியாது. பிரகாரத்தில் வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. இயேசுனுடைய ஈடுபயின் மேல் விசுவாசம் இருக்குது. அப்புறம் அங்கே வச்சுக்கிற தண்ணியில் கை கால் மூஞ்சி கழுவிடுவாங்க. அப்படின்னு என்னென்னா வெளிப்புற அழுக்குகளை போக்கிடுவாங்களே தவிர அவங்க வேற ஒன்றும் பண்ணதில்லை. ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ முயற்சி செய்கிற ஜனங்கள். அப்போ இவர்கள் வந்து இயேசு மேல் விசுவாசம் வச்சதுனால ஒரே ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுறாங்க, என்னன்னா பாவ மன்னிப்பு. நீதிமான் பாவ மன்னிப்பாச்சுனா ஒருத்தன் என்ன ஆயிடுவான், நீதிமான் ஆயிடுவான். அதனால தான் நீதிமான் கோர்ட்டுக்கு மேல இங்க இவங்களை காமிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா பரலோக வாய்ப்புக்கு இவர்கள் போவது வந்து வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு ஆசீர்வாதம், இந்த உலகத்துல பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த கியூ வகுப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்ப இவங்க கூட எங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்து சமையல ஒட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க நீதிமன்ற நிலைமையில கூட இல்ல, அதுக்கு கீழே விசுவாசிகள் கூட கிடையாது, கீழே இருக்கிறாங்க. அப்ப இவங்க யாரு? அவிசுவாசிகள், அவிசுவாச கிறிஸ்தவர்கள், விசுவாசமே இல்லாத கிறிஸ்தவர். கரெக்ட். அந்த மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல, அப்புறம் வந்து ஈஸ்டர் டைம்ல, அல்லது வந்து ஞானஸ்நானம் எடுக்கிற டைம்ல, அல்லது செத்து போனா போவாங்க, அவ்வளவு மத்த டைம்ல அவங்க வந்து அந்த சர்ச்ச பார்க்க எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இயேசு மேல் விசுவாசம் இல்லாத மாயமாலுமான ஜனங்கள். இதுல வந்து அநேக ஊழியர்கள் கூட, அநேக போதகர்கள் கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிறிஸ்து பற்றிய உபதேசம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும், இவங்களை அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இவர்கள் உலகத்தின் போதகங்களை நம்புற ஜனங்கள், அதாவது மனுஷ குரங்கள் இருந்து வந்தா, அப்புறம் வந்து இன்னும் விஞ்ஞானங்கள், அது மேல வந்து தங்களுடைய விசுவாசத்தை வைக்கிற ஜனங்கள். இன்னும் இதுல நிறைய அவிசுவாசிகள்ல குருகுல மாயமாலக்காரர்கள கர்த்தருடைய காலத்திலே இருந்தாங்க. இந்த வேத பாரகர் பரிசெயர் பார்த்து ஜீசஸ் என்ன சொன்னாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ சொன்னாரு. அதே போல இன்னைக்கு போதகர்கள், ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஆட்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இயேசு மேல் விசுவாசம் வச்சிருக்கிறாங்கன்னா கிடையாதுங்க. அடிப்படையில் உள்ள போய் பார்த்தா க்ளோஸா பழகி பார்க்கணும். தூரம் இருந்து பார்த்தா பரிசுத்தமான மாதிரி தெரிவாரு, தூரத்திலிருந்து பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிவார். ரெண்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலிருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட போய் பழகி ஒரு வாய்ப்பு கிடைச்ச போய் சேர்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட்ல. அப்படி சேர்த்துனாங்கன்னா போய் பழகி பார்த்தா இவங்க யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இவங்க யாருன்னா அப்போஸ்தலர் பவுல் பேசிட்டு இருக்காரு, அதாவது ரெண்டு குறைந்தர் இரண்டாம் அதிகாரம் 17 வசனம். போதுங்க, அநேகரை போல நிறைய பேர் என்ன பண்றாங்க, தேவனுடைய வசனத்தை கலப்பா பேசுறவங்க போல நாங்க பேசுறதுல நம்ம துப்புரவா பேசுறோம் அப்படின்னா. ஆனா கலப்பா என்ற வார்த்தை மொழிபெயர்ப்பு தவறு. என்னவி மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குதுன்னா, வி டு நாட் பெடில், பெடில்னா இயக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளை, பெடில் த வேர்ட் ஆஃப் காட் ஃபார் ப்ராஃபிட் அப்படிங்கிறார். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஆதாயத்துக்காக உபயோகப்படுத்தாமல் நாங்கள் துப்புரவாக பேசுறோம். ஆனால் இன்னைக்கு அநேக அவிசுவாசமான போதகர்கள், பேசிக்காக ஜீசஸ் மேலே விசுவாசம் கூட இல்லாத ஜனங்கள், இவங்களாம் வந்து இயேசு மேலே விசுவாசம் இல்லை, ஆனால் பைசாவுக்காக அல்லது தங்களுடைய லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. அப்போ இவங்க தான் இந்த குரூப் கூட எங்கே ஓட்டிட்டு இருக்கிறாங்க, இந்த கிறிஸ்து சபையில் ஓட்டிட்டு பார்க்குறோம். அதனால தான் பிரதர் வந்து அந்த கியூ வகுப்பார் கூட சேர்ந்துட்டு இருக்கிறாங்க கிறிஸ்து சபையில். இன்னைக்கு அநேக நிறைய அரசியல்வாதிகள்லாம் கொடுக்குறாங்க, இதில் சொல்லலாம் நிறைய பேர் கிறிஸ்து பேரில் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். இவங்கெல்லாம் ஜீசஸ் மேல விசுவாசம் கிடையாது. ஜார்ஜ் புஷ் நீங்க எடுத்துக்கோங்க, ஜீசஸ் மேல விசுவாசம் இருக்குதா? மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறாரு, இவரெல்லாம் ஜீசஸ் மேல விசுவாசம் இருக்குமா? எல்லாம் கிடையாது. சும்மா இவங்கெல்லாம் பேருக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரம். அதனால சொல்றாரு, அமெரிக்கா தான் உலகத்துக்கு சமாதானம் கொண்டு வரும், ஜீசஸ் கிடையாது அவருடைய விசுவாசம். அப்போ இதெல்லாம் வந்து உலகம் வந்து நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி ஹிப்போக்ரைட்ஸ் மாயமாலக்காரர்கள். இது வந்து நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே வராங்க. இந்த குரூப் இயேசு மேல் விசுவாசம் இல்லாததாக ஜீசஸ் சொன்னாங்க, நான் இரண்டாம் வருகையில் நான் வரும்போது ஒரு விசுவாசியை தான் வேணா கேட்டது. பார்த்தீங்களா, இன்னைக்கு அமெரிக்காவில் அந்த இரண்டு அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டரை அடிச்சதுக்கு அப்புறம் உலக வங்கி, உலக என்னது வேர்ல்டு ட்ரேட் சென்டர், உலக வர்த்தக மையத்தை அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேர் இஸ் காடுன்றானுங்க யார், அமெரிக்கா காடுன்னு எல்லாம் கிறிஸ்டின்ஸுக்கு வேர் இஸ் காட், வேர் இஸ் ஜீசஸ் கிடையாது, நாங்கள் ஜீசஸ் தான் நம்புறோம், அவரே எங்களை காப்பாற்றுறதில்ல அப்படின்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவிசுவாசிகளாக மாறிட்டாங்க, ஹிப்போக்ரட்ஸ் நிறைய மாயமாலக்கார் அதிகமாகி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தபடியாக ஆறு முக்கோணத்துக்கு நம்ம வரலாம். இங்கே இருக்க பாருங்க, இது வந்து அறுவடை சுவிசேஷத்தினுடைய அறுவடை காலத்துக்கு வருது இந்த ஆறு. இது இந்த ஆறு வந்து எதை குறிக்குதுன்னா, நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையை குறிக்கிற ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்போ கர்த்தருடைய இரண்டாம் வருகையை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கர்த்தருடைய வருகை கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்குமா? மாம்ச கண்ணுங்களுக்கு புரியுமா? புலப்படாது. மாறாக எந்த கண்களுக்கு புலப்படும்? ஆவியின், அதாவது விசுவாச கண்கள், ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், மனக்கண்களுக்கு அது புரியும். ஏன்னா கர்த்தர் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். ஆனா சகோதரர்களே, அந்த நாள் உங்களுக்கு அப்படி இருக்காது, நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அடையாள மொழியில் கர்த்தர் அங்கே திருடன் போல வருகிறது, ரகசியமான ஒரு வருகையை பற்றி பேசுகிறாரு. எப்படி வர்றாருன்னா ஒரு வல்லமை உள்ள தேவனாக, அதாவது ஏசாயி 9:6 நம்ம பார்க்குறோம், அதிசயமான ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள அவருடைய இரண்டாம் வருகையில் அவர் வல்லமை உள்ள தேவனாக அவர் வர்றார். அப்போ தெய்வீக சுபாவத்தில் மீண்டும் அவர் இரண்டாம் முறை வரும்போது அவர் மூன்று நிலைமைகளில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ மூன்று நிலைமை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம், பரோசியா, எபிஃபேனியா, அப்போகாலிப்ஸிஸ் இல்லைங்களா. அப்போ கர்த்தருடைய வருகையானது கிபி 1874 முதற் கொண்டு 2874 வரைக்கும் அவருடைய வருகை வருகை முழுமை அடையும். 1874 ஆரம்பிச்சு 2874 என்னாகும், முழுமை அதாவது அப்போகாலிப்ஸிஸ் ஃபினிஷ் ஆகிருக்கு. அப்போ இதெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அதான் நம்ம அவருடைய வருகையை பற்றி வெளிப்படுத்தல் 1 படிக்கும்போது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் வெளிப்படும் போது, அப்போ மனக்கண்களுக்கு அவர்களுக்கு தெரியும் போது ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள்னு பார்க்குறோம். அப்போ இது கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிற அந்த பாக்ஸ் 6. இது இன்னொரு வகையில் சொல்லலாம், ரெண்டு இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கலாம். ஒன்று வந்து கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது, அதே டைமில் சபையினுடைய உயிர்த்தெழுதல் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது யாருடைய உயிர்த்தெழுதல் நடைபெறுது இல்லைங்களா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் வருவார். வரும்போது அவருக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரிடுவர். அப்போ இது வந்து இந்த 6 முக்கோணமானது உயிர்த்தெழுகிற சபையை கூட அங்கே குறிக்கும். அப்போ கர்த்தருடைய சபையினுடைய உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்குறோம். அதாவது அது எப்போ நடந்துச்சுன்னா சபையினுடைய உயிர்த்தெழுதல் 1878 என்று நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா கர்த்தர் அந்த முதலாம் வருகையில் வந்தபோது கிபி 29 அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், 3 மூலியம் செஞ்சார். கிபி 33 அவர் மறிக்கும் போது அந்த வருஷத்தில் தம்முடைய சீஷர்கள் மேல் தம்முடைய பரிசுத்தாவியை அவர் பொழிந்தார். அதே போல 1874 அவர் வந்தார், ஆனால் வந்து 3 பின்புதான் தம்முடைய சீஷர்களை அவர் தம்முடைய சபையை சரீரத்தை அவர் சேர்த்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 1878 அங்கே ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் நடைபெற்றிருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் உங்களுக்கு நல்லா தெரியும், இரண்டாம் வருகையிலேயே 144,000 பேர் முடிவடைகிறாங்களான்னா முடிவடைகிறது இல்லை, ஒரு பகுதி தான் முடிவடைகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த வகையில் பார்த்தா கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் யாரெல்லாம் உயிர்த்தெழுந்திருப்பாங்கன்னு நம்ம விசுவாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் மற்றும் அந்த பரிசுத்தவான்கள், அந்த அவருடைய வருகைக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள் மற்றும் 7 தூதர்களில் எத்தனை தூதர்களும், 6 தூதர்கள் அங்கே வந்து கர்த்தரோடு கூட மகிமையில் இருப்பாங்க. அவருக்கு பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் அப்படின்னா வருகைக்கு பின்பு கூட இருக்கிற பரிசுத்தவான்களை அது குறிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ 6 தூதர்களும் அப்போஸ்தலர், சீஷர்கள் மற்றும் அதற்கு முன்பு வாழ்ந்த உண்மையுள்ள பரிசுத்தவான்கள் அவருடைய வருகையில் அவரோடு கூட இப்பொழுது இணைந்திருப்பார்கள் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த விதமாக இரண்டு வகையில் நம்ம பார்த்தோம். இந்த 6 வந்து அதை பற்றி நம்ம படிக்கும்போது கர்த்தர் கூட அவங்க சேர்ந்திருப்பாங்கன்றது எப்படி நம்ம சொல்கிறோன்னா அவருடைய வசனங்கள் அங்கே சொல்லிக்குது, நான் போகிறேன், பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் ரெடி பண்ணிட்டு நான் வந்து உங்களை நான் கூட்டிட்டுருப்பேன். அப்போது அது மட்டும் இல்லை, வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இவ்விதமாக நாம் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அப்படின்னு அங்கே சொல்கிறேன். அப்போ கர்த்தர் வந்தால் கண்டிப்பாக சபை என்ன ஆகிடும், யார் கூட சேர்ந்துருவாங்க, கர்த்தரோடு கூட சேர்ந்துருவாங்கன்னு பார்க்குறோம். சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் செய்கிற அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்போ நியாய தீர்ப்பில், திரும்ப கொடுத்தலின் காலங்களில், அதே போல் ஆளுகையில் அவங்க பங்கு பெற்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ் கோடு பாருங்க, அந்த எஸ் காமிக்குது, இந்த எஸ் பாக்ஸ் வந்து இது எது இது எதை குறிக்குதுன்னா 1874 பின்பு வாழ்கிற பரிசுத்தவன். 1878 முதலாம் உயிர்த்தெழுதல் நடைபெற்றிருக்கு. அப்போ இந்த குரூப் யாருன்னா அவருடைய இரண்டாம் வரிக்கு பின்பு அவரோடு கூட ஒரு பகுதி சபையின் மக்கள் சேர்ந்த பின்பு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறிக்க. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் கர்த்தரோடு கூட மேகங்களின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படிங்க. அப்போ அதற்கு பின்பு வாழுகிற ஜனங்கள் பற்றி சொல்லுது. அப்போ மாம்சத்தில் வாழுகிற சபையின் மக்கள், இதில் நம்ம கூட ஒரு வேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஜனங்கள் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஜனங்கள். ஏன்னா இந்த கர்த்தருடைய வருகைக்கு பின்பு மறிக்கிற பரிசுத்தவன்கள் அது ஆசீர்வாதமான பரிசுத்தவன்கள். அதை பத்தி
1 Corinthians 15:51. வாகனம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
பாத்தீங்களா, அப்போ அவர்கள் போல காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா கர்த்தர் வரைக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம ஏற்கனவே வந்துட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுது நம்ம என்ன ஆடுவோம், மறுரூபம் தகுதி இருந்தா மறுரூபம் ஆடுவோம். அதான் அழிவுக்கு ஏதுவாக இது அழியாமையை விரித்து கொள்ளவும் என்று சொல்லி அநேக வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம் சகோதரர்கள். அப்ப இந்த எஸ் வகுப்பு, இந்த எஸ் வகுப்பார் யாருன்னா கடைசி கால பரிசுத்த பான்களை குறிக்கும். இவர்களை பத்தி பைபிள் அநேக இடங்கள்ல பாத அங்கங்களாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க, சீட் மெம்பர்ஸ். அப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுற அந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கு யார் சொல்லுவாங்கன்னா, இந்த கடைசி கால பரிசுத்தவன்கள் மூலத்தா கர்த்தருடைய ராஜ்யம் ஆரம்பம் ஆகிவிட்டது என்ற விஷயம் சொல்லப்படும். அதை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனம் 52:7 சொல்லுகிறேன். உங்களுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படிங்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல், மலைகள்னா ராஜ்யங்கள், ராஜ்யங்கள் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபனம் ஆயிடுச்சு. நேற்று கூட எங்கிட்ட ஒரு குருதர் வந்து, அப்ப நம்ம 1000 அரசாட்சி தான் இருக்கிறங்களா அப்படி கேட்டார். அதுல என்னப்பா சந்தேகம், இவ்வளவு கிளாஸ் கேட்டு வந்துட்டு இப்ப நம்ம 1000 அப்படின்னு என்னன்னா, இந்த சபையினுடைய விஷயம் கர்த்தருடைய ராஜ்யம் செய்கிறாருன்ற அந்த விஷயம் யார் மூலம் தான் வெளிப்படணும், சபை மூலம். யாருக்கு? சியோனுக்கு. சியோன்ன்றவர் யாரு? சபையின் மக்கள். அநேகருக்கு தெரியாது, அது சபையின் மூலம் தான் வெளிப்படும். உன் தேவன் ராஜரிகம். அப்போ பைபிளில் பாதங்கள்ன்ற அந்த வார்த்தை கடைசி கால பரிசுத்தவான்களை குறிக்கும் ஒரு அடையாளம். அதனால தான் இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் போல் சொன்னார், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு. அந்த கால்கள் யாரை குறிக்குன்னா, கடைசி கால பரிசுத்தவான்கள் நிறைவடைந்த பின்பு சாத்தானுக்கு ஒரு முடிவு அங்கே வரும் என்றதை நம்ம பார்க்குறோம். பாதங்கள் இன்னும் எங்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ அது கடைசி கால பரிசுத்தவான்களை அது குறிக்கும். இவர் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ஜனங்களாக இன்னைக்கு இந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய நாம் மறித்தால் உடனடியாக ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் கர்த்தருடைய சாயலை நாம் அடைவோம், மறுரூபம் அடைவோம்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து டி, இது எதைக்கு, இது யாரை குறிக்குதுன்னா, இது வந்து கர்த்தருடைய சபையான சரீரம் முடிவடைந்த பின்பு கூட உலகத்தில் வாழ்கிற உடன்படிக்கை செய்த ஜனங்கள், இவர்கள் தங்கள் உடன்படிக்கை நிறைவேற்றாத ஜனங்கள். அவங்க தான் யாரு நிறைவேற்றிருக்கிறாரா? நான் முழுமையாக நிறைவேற்றல, இவங்க தான் திரளான கூட்டத்தின் ஜனங்கள். இப்போ சபை முடிவடைந்த விஷயத்தை யாரு, கர்த்தருடைய ராஜ்யம் ஆரம்பமாய் சென்ற விஷயத்தை சபை சொல்லுவோம். சபை முடிவடைந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்லுவாங்கன்னா, திரளான கூட்டத்தார் சொல்லுவாங்க உலகத்துக்கு. அதை பத்தி நீங்க 8:20 நம்ம பாக்குறோம். ஆமா, சபை முடிவடைந்த பின்பு கூட இந்த உலகத்துல வாழ்கிறவர். சபை முடிவடைந்த உலகத்துக்கு அந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய கிளைமேக்ஸ் அங்க வந்துடும். அந்த கிளைமேக்ஸ்ல இவங்க மாட்டிடுவோம். ஆறுமுகம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மகா உபத்திரவ காலத்துல இந்த ஜனங்கள் மாட்டுவாங்க. அப்ப மாட்டி அதனாலதான் சொல்லுது, இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அந்த டைம்ல தான் மன திருந்தி ஆட்டுக்குட்டியான ரத்தத்துல தோய்த்து தங்களுடைய பாவங்களை வெளுத்தவர், தங்களுடைய அறியாமை இயலாமையை அவர்கள் புரிந்து கொண்டவர்கள். இவங்கதான் வந்து அந்த திரளான கூட்டம். மற்றும் அது மட்டும் இல்ல, இவர்களுடைய சாட்சி நம்ம பார்க்கும் போது வெளிப்படுத்தல் 19:6 உலகத்துக்கு பாருங்க, மீண்டும் இந்த மகா உபத்திரவ காலத்துக்கு பின்பு உலகத்துல தேவனோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த இந்த திரளான கூட்டத்தின் ஜனங்கள்
சொல்றாங்க.
கர்த்தராக இயேசுனுடைய ராஜ்யம் வாரம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சாட்சி அங்கே இருக்கும். அப்ப இவர்கள் வந்து எப்போ இவர்களுடைய உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்கும்போது, இரண்டாம் வகையான உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதல் சபையினுடையது, இரண்டாவது உயிர்த்தெழுதல் யாருடையது? இந்த திரளான கூட்டத்தாருடையது. இதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம், சபையை தொடர்ந்து இவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கும். சபையினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்னா, ரெண்டு பாகமாக இருக்கும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பு மறித்தவர்கள் அவர் வரும்போது உயிரடைவார், அதற்கு பின்பு கொஞ்சம் பேர் சபையில் இருப்பாங்க, அவர்கள் மறிக்கும் போது அப்பப்போ அவர்கள் உயிரடைவார்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த திரளான ஜனங்களுடைய உயிர் தேர்தல் அந்த மாதிரி இல்லை, ஒரே டைமில் ஒன் ஷாட்டில் இருக்கும். அதாவது 2000 வருஷ காலமாக இருக்கிறாங்க, ஆனால் மகா உபத்திர காலம் முடிந்த பின்பு ஒட்டுமொத்தமாக ஒன் ஷாட்டில் அவங்களுடைய உயிர் தேர்தல் இருக்கும். இது பரலோக வாய்ப்பு தான், ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தில். அதை பற்றி சங்கீதம் 45:14 நம்ம படிக்கிறோம். இது வந்து சபை. அவள் தோழிகளாகிய கன்னிகை அவளுக்கு பின்னாலே செல்லும். அப்படின்னா சபை உயிரிழந்த பின்பு உயிரடைகிற பத்திங்க என்ன அழகா சொல்லிட்டு பாத்தீங்களா, அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள். அப்ப இவங்களுக்கு இன்னொரு பேர் கூட வைக்கலாம், தோழி வகுப்பார், திரளான கூட்டம் அல்லது தோழி வகுப்பார். இதுதான் நான் பாக்குறோம் அந்த டி வகுப்பார். அடுத்தது வந்து யூ அண்ட் வி. இது எதை குறிக்குதுன்னா, இந்த அறுவடையின் காலத்தில் கீழே அப்படியே உடஞ்சு விழுகிற மாதிரி காமிச்சிருக்குது. இது எதை குறிக்குதுன்னா, கர்த்தருடைய இந்த நியாய தீர்ப்பில் அமைப்புகளின் மேல் தீர்ப்பு செய்யும் போது கீழே விழுகிற பெயர் கிறிஸ்தவ சபைகளை குறிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பெயர் கிறிஸ்தவ சபைகளில் பேரளவில் இருக்கிற விசுவாசிகளும் இன்னும் மாயமானக்காரர்கள் மாயக்காரர்களும் அவிசுவாசம் மற்றும் கள்ள போதனைகளின் தவறுகளில் தங்களை விசுவாசம் வச்சிருக்கிற இந்த அமைப்புகள் அந்த ஜனங்கள் மூலமாகவே மிகப்பெரிய ஒரு 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 அழிவை அது சந்திக்கும். அமைப்புகளுக்கு அழிவு எப்படி வருது நம்ம பார்த்துங்க, எந்த அமைப்பில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக தான் அந்த அமைப்புக்கு அழிவு. யார் கள்ள போதனை சொல்லி கொடுத்தாரோ அதை கேட்டிருந்த ஜனங்கள் அவங்களுக்கே அவங்களே தான் அவங்க அந்த அமைப்புகளை அழிப்பார். அது நம்ம ஏற்கனவே அந்த ஆரம்பகதங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போது இந்த அந்திகிறிஸ்து அமைப்புகளுடைய அழிவு பற்றி நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வருகையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, அதை பற்றி 2 தெசலோனியர் 2:8 நாம் பார்க்குறோம். நாசமாக்குவார். அப்போ அவருடைய வாயின் சுவாசத்தால் என்னன்னா அவருடைய சத்தியத்தின் மூலமாக. அப்போ உண்மை சத்தியம் ஜனங்களுக்கு சொல்லும் போது யாருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆபத்து, கள்ள அமைப்புகளுக்கு ஆமாத்து ஆபத்து இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு காலத்தில் அந்த அமைப்புகளை திறந்தோம், ஆனால் இன்னைக்கு நம்ம வெளியில் வந்துருக்கிறோம். எப்போ சத்தியம் என்றைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சோ, என்றைக்கு நம்ம முடிவெடுத்தோமோ அப்போ அந்த அமைப்புகளை விட்டு வெளியில் வந்தது. இன்னைக்கு உங்கள் மத்தியில் கூட நிறைய பேருக்கு அந்த ஒரு அழைப்பு தேவன் போன வாரம் கொடுத்துருக்கார். அப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணும் அந்த விஷயங்களை. அப்போது இந்த கர்த்தருடைய 2 வருகையில் இந்த அமைப்புகள் என்ன ஆகுனா அழியும், நிரந்தரமாக எடுக்கப்படும் இந்த உலகத்திலிருந்து. அதை பற்றி வெளிப்படுத்தல் 19:20 அடையாள மொழியில் சொல்லிக்கிறது. மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகம் என்பது போப்ப மார்க்கத்தை குறிக்குது. மிருகம் பிடிக்கப்பட்டது, அப்புறம் ஆமா மிருகத்தின் சொரூபமாகிய கள்ளத்திற்கு தரிசியும் பிடிக்கப்பட்டான் அப்படின்னு பாக்குறப்ப கள்ளத்திற்கு தரிசி யாருடைய அடையாளம், புரோடஸ்டன்ட் ஃபெடரேஷன் இல்லைங்களா, உலகத்தில் இருக்கிற எல்லா புரோடஸ்டன்ட் அமைப்புகளை. ஒருத்தர் கேட்டார், என்ன சிஎஸ்ஐ மட்டும்தான் நீங்க சொல்றீங்க, அப்ப நீங்க ஏஜ் கர்றா அப்படின்னு. ஏஜ் கூட இதில் தான் சேருது. எங்கெல்லாம் கள்ள போதனைக்கு தான் அந்த அமைப்புகள் எல்லாம் எந்த அமைப்பு, அந்தி கிறிஸ்து அமைப்பு. ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்றது இல்லைன்னா, அது ஒரு ஒரு வேலை சில பேருக்கு அந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன நோகரிக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம அதை வந்து வெளிப்படையாக சொல்றது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணட்டும்ன்றதுக்காக. ஆனால் நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, சொல்லவே சொல்கிறாங்க, சொல்லவே விரும்புகிறாங்க. அதனால தான் சொல்ல வேண்டியது, எங்கெல்லாம் திருத்தப்பு உபதேசம் இருக்குது, எங்கெல்லாம் நரக போதனை இருக்குது, எங்கெல்லாம் ஆத்மா போதனை இருக்குது, இதெல்லாம் என்ன அமைப்புகள், இதெல்லாம் கள்ள அமைப்புகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரெல்லாம் இதை சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த அமைப்புகள்லாம் உலகத்தை விட்டு எடுபட்டு விடும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டபிள்யூ, இங்கே இருக்குது இந்த டபிள்யூ நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த டபிள்யூ எதை குறிக்குதுன்னா, முழுமையும் மகிமை அடைந்த சபை பார்த்தீங்களா. அப்போ 2 வருகைக்கு பின்பு அல்லது வந்து இந்த 2 வருகையில் 2 பாகமாக கர்த்தரோடு கூட இணைகிறாங்க. இந்த டபிள்யூ முழுமையுமாக இணைந்த சபையை குறிக்கும். அப்போ இது எப்போன்னா, மகா உபதிரவ காலத்துக்கு கொஞ்சம் முன்பு சபை என்ன ஆகும், கம்ப்ளீட் அந்த 144,000 முடிவடையும். அதான் மல்கியாவில் நாம் படிக்கிறோம், என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர் என்னுடையவர்களாக இருப்பார்கள். வென்னை மேக்கப் மை ஜுவல்ஸ், சம்பத்துன்னுங்கிறது சம்பத்துன்ற வார்த்தை அது நம்ம சொத்து மாதிரி இருக்குது, பட் ஜுவல்ஸ் என்னுடைய ஆபரணங்களை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார். சபையை பற்றி அங்கே பேசியிருக்குது. சபை முடிவடைந்த பின்பு இந்த உலகத்தின் மேல் என்ன வரும்னா, ஒரு மாபெரும் உபத்திரவ காலம் அங்கே வரும். அது மட்டும் இல்ல, இந்த கள்ள அமைப்புகளுக்கு மாபெரும் ஒரு நியாய தீர்ப்பு அவர்கள் மேல வரும் சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா மகோபுத்திர காலத்துக்கு முன்பதாகவே சபையானது நிறைவடைந்து விடும். சபைக்கும் இந்த மகா உபத்திரவ காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதை பத்தி நம்ம நிறைய படிக்கணும். ஒரு பிரதர் எங்கிட்ட கேட்டார், அப்ப நம்மள சின்ன வயசுல இருக்கிற பிரதர், ஒருவேளை நம்ம தகுதியான நம்ம எப்படி மறிக்கிறது, எப்படி நம்ம சாகுறது, நம்ம வந்து தூக்க போட்டுக்கிறதா இல்ல ஏதாவது கட்டி எடுத்து குத்திக்கிறதா என்ன பண்றதுன்னு கேட்கறோம். அப்ப இது இதெல்லாம் நியாயமான கேள்விகள். அப்ப இதை பத்தி எல்லாம் கர்த்தர் பேசியிருக்காரு, நம்முடைய முடிவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி. அதெல்லாம் இன்னைக்கு நான் பேசியிருந்தா ரொம்ப டைம் ஆயிடும். அது நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த முழுமையும் மகிமையடைந்த சபை மகா உபத்திரவத்துக்கு முன்பாகவே எடுக்கப்பட்டு விடுவார்கள் என்கிறதுக்கு ஆதார வசனம் எங்கேனா ஏசாயா தீர்க்க தரிசனம் 57:1.
நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார்கள்.
தீமை வர்றதுக்கு முன்னாடியே யார் எடுத்துருவாரு, சபை மக்கள் உலகத்துக்கே போயிடுவாங்க. அப்போ இந்த மக உபத்திரத்தில் யார் மாட்டுறாருன்னா திரளான கூட்டம் மற்றும் உலகத்தின் ஜனங்கள். ஜீசஸ் சொன்னார, இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காத மகா உபத்திரவத்தின் காலம் இந்த உலகத்தின் மேல இருக்கும். அப்போ தான் மனுஷங்க மன திரும்புவாங்க. அந்த இறுதியத்தை ரெடி பண்ணுறதுக்காக 1000 வருட அரசாட்சியினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அவருடைய உள்ளத்தை இந்த வகையில் தான் ரெடி பண்ணுறாரு. மகா உபத்திரவத்தின் காலத்தின் மூலமாக வேற ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ ஜனங்க கேட்க மாட்டாங்க, போய் சும்மா இப்போ நம்ம போய் பிரசங்கம் பண்ண கேட்டுருவாங்களா, அதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அங்கே கொடுப்பாரு, அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ஆக இந்த ஸ்மால் லெட்டர் டபிள்யூ அதாவது கிறிஸ்துவும் முழுமையடைந்த சபையும் சேர்ந்து இந்த உலகத்தின் மேல் நியாய தீர்ப்பு மற்றும் அந்த திரும்ப கூடுதலின் காலங்கள் மற்றும் இன்னும் எல்லா ஆசீர்வாதங்களும் பூமியின் மேல் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். மற்றும் அது மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தை இஸ்ரேலில் அவர்கள் ஸ்தாபனம் செய்வார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யமானது இந்த பாயிண்டில் அது அவர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தானியேல் 7 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் ராஜ்யலிகம் கொடுக்கப்படும் என்று படிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சபைக்கு இன்னொரு பேர் பரம எருசலேம் இல்லைங்களா, வர அந்த நகரம் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வர கண்டேன்னு சொல்லி வெளிப்படுத்த 21:10 நம்ம படிக்கிறோம். நகரம் என்பது ராஜ்யம். அப்போ இவளுடைய கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி 1000 வருடம் அரசாட்சி 2874 வரைக்கும் அது இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த எக்ஸு குறித்து பார்க்கும்போது இது கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய சபையை குறிக்கும் ஒரு அடையாளம். அதாவது கிறிஸ்தவம் சபையும் சேர்ந்து உலகத்தின் மேல் ஆளுகை செய்கிற அந்த ராஜ்யத்தை குறித்து தான் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒய் பார்க்குறோம். இது வந்து ஒய் வந்து திரளான கூட்டம், இவர்கள் வந்து ஆவிக்குரிய சரீரத்தில் பூமிக்குரிய ராஜ்யத்துக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கும் இடைப்பட்ட நிலைமையில் இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்கள். இவங்க யாருன்னா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய கவர்மெண்ட் சர்வன்ட். இன்னொரு வகையில் பார்க்க போனால் இவர்கள் தான் முக்கியமான கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் வேலைகளை, இவர்கள் போலீஸ்கார வேலைகளே செய்வாங்க நிறையா. ஏற்கனவே நான் பார்த்தது பற்றி இல்லைங்களா, என்னுடைய பரிசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாங்க. மனுஷங்களுக்குள்ள யோசனை, அதான் உயிர் தெரிந்து வர மனுஷன் திரும்பி வர்றதில்லை, எப்படி செத்தானோ அப்படித்தான் வர்றான். எந்த புத்தியில் செத்துனானோ அந்த புத்தியில் தான் வருவான், வந்தோடனே அதுதான் செய்ய பார்ப்பான். அப்போ யோசிக்கும் போதே அங்கே பிடிச்சிருவான். அந்த மாதிரி வேலை அவங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இவர்கள் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் இருப்பாங்க திரளான கூட்டத்தில். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஜெட்டு வகுப்பார் யாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜன முற்பிதாக்கள் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ முற்பிதாக்கள் தேவன் உலகத்தை எப்படி வைக்க போறார், இந்த கண்ணுக்கு தெரிகிற பூலோக ராஜ்யத்தில் அவர்களை பிரபுக்களாக வைப்பார். ஏற்கனவே நம்ம அந்த வசனம் படிச்சிருக்கிறோம். அதாவது சங்கீதம் 45:14 மற்றும் சகரியா 8:23 சொல்லியிருக்குது. அதாவது எல்லா புறஜாதி ஜனங்களும் யாரை பின்பற்றுவாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை பின்பற்றுவார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் ஜெருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். அப்போ ஜெருசலேமிலிருந்து தான் உலகமெங்கும் அங்கே தேவனுடைய சத்தியமானது பிரஸ்தாபப்படுத்தப்படும். அதன் மூலம் உலகத்தின் ஜனங்கள் உண்மை தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக வருவார்கள். அதான் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தர் அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். பூமியெல்லாம் கர்த்தரிடத்தில் நினைவு கூர்ந்து திரும்பும் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ அவர் நம்மளுக்கு வழிகளை போதிப்பார், நாம் அவர் வழியில் நடப்போம் என்பார்கள் புறஜாதி மனுஷங்கள் எல்லாரும். கர்த்தராக இயேசுவையும் நம்முடைய பிதாவாகி தேவனையும் தெரிந்து கொண்டு முற்பிதாக்களுக்கு கீழே அவர் நடப்பார்கள். முற்பிதாக்கள் அந்த 1000 வருட மரசாட்சியில பூமிக்குரிய ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்கன்னா நட்சத்திரங்களே போல மின்னுவார்கள். ஏன்னா நம்ம முற்பிதர்கள் பற்றி தனி டாபிக் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் ஏன்ஷியன்ட் வர்டிஸ் இன் தி பீஸபிள் கிங்டம் என்ற ஒரு தலைப்பில் முற்பிதாக்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட வல்லமைகளை கொடுக்க போகிறாருன்றது வசனங்களின் அடிப்படையில் அவங்க எப்படி ரூல் பண்ண போகிறாங்க, எப்படி இந்த உலகத்தை அவர்கள் சீர்பொருந்த செய்வாங்க, எந்த வகையில் டீச்சிங் இருக்கும், இதெல்லாம் அவங்களுடைய டிராவல் எப்படி இருக்கும், அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருக்கும், அவங்களுடைய யோசிக்கிற சக்தி எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், இதை பற்றியெல்லாம் தேவன் பைபிளில் சொல்லிட்டுருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வரும் காலங்களில் அதை நம்ம படிக்கலாம். ஏன்னா 53 வகுப்பு நம்ம போக போகிறது இல்லை. ஏன்னா மீண்டுமாக தொடர்ச்சியான வகுப்புகள் இது ஒரு அஸ்திபாரம் அவ்வளோ. அப்போ அந்த வகையில் இந்த ஜெட்டோட அங்கே முடியுது. இப்போ நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான். 1 முதல் 11 பாருங்க, போடுங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இது எதை குறிக்குதுன்னா, நம்பர் 1 எதை குறிக்குதுன்னா முதலாம் உலகத்தின் முடிவை பற்றி அங்கே பேசுது. ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் காலங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு காலத்தை வந்து தேவன் வந்து தம்முடைய தீர்க்கதரிசிகளாக ஊழியக்காரருக்கு மறைக்காமல் அதை மறைச்சு அவர் செய்யவே மாட்டார் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். வெளிப்படுத்தப்பட்ட கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம். அது மட்டும் இல்லை, அநேக வசனங்கள் நம்ம படிக்கிறோம், காலம் நிறைவேறின போது அப்படின்னா ஒரு காலம் தேவன் வச்சிருக்கிறார், அந்த காலங்களில் தான் நடக்கும், முன்ன பின்ன நடக்காது. அப்போது இந்த நம்பர் 1 எதை குறிக்குதுன்னா முதலாம் உலகத்தின் முடிவை குறிக்கும். இந்த ரவுண்டை குறிக்குதுங்க, இந்த 1 வந்து இந்த ரவுண்ட் இப்படி இந்த ரவுண்டு குறிக்கும், முதலாம் உலகத்தின் முடிவை குறிக்குது. அதே போல் இரண்டாம் உலகத்தின் ஆரம்பம் குறிக்குது இந்த நம்பர் 1. அப்போது முதலாம் உலகத்தை தேவன் இந்த ஜலப்பள்ளியின் மூலமாக அளித்தார் இல்லைங்களா. அப்போ முதலாம் உலகத்தின் முடிவை தான் குறிக்கிட்டு இந்த நம்பர் 1. நம்பர் 2 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எதனுடைய ஆரம்பம்னா யூதர் யுகத்தினுடைய ஆரம்பம். யூதர் யுகத்தினுடைய ஆரம்பம், அதாவது யாகோபனுடைய மரணத்திலிருந்து இந்த யூதர் யுகம் முடிகிற வரைக்கும் இருக்கிற ஒரு காலப்பகுதியை குறிக்குது. அப்போ இந்த 2 வந்து யூதர் யுகத்தினுடைய ஆரம்பத்தை குறிக்குது. நம்பர் 3 பாருங்க, இந்த ரவுண்ட் இப்படி வருது, ரிட்டர் ரிவர்ஸில் வருது. இந்த 3 நம்பர் எதை குறிக்குதுன்னா இந்த கோடு இது கர்த்தருடைய ஞானசனத்தை குறிக்கும் எண். அப்புறம் 4 இது இதுதான் 4 இங்கே இருப்பார், இந்த சென்டரில் கீழே வரைக்கும் வரல, மேலோடு நிறுத்திக்கிட்டு இல்லை. இந்த 4 எதை குறிக்கும்னாக்கா நம்முடைய கர்த்தராக இயேசுனுடைய மரணத்தை குறிக்கும் ஒரு வருஷம். அந்த வருஷம் எது? கிபி 33 இல்லைங்களா. கிபி 33 ஏப்ரல் மாதம் 3rd ஃப்ரைடே அது வருது. அதனால தான் நீங்கள் வந்து அது குட் ஃப்ரைடே அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 5வது பாருங்க, இது 5வது இது எதை குறிக்குதுன்னா இந்த கோடு 5வது இது எதை குறிக்கும் வருஷம்னா இது வந்து யூதர்கள் மத்தியிலிருந்து தேவனுடைய அந்த ஆதரவு எடுக்கப்பட்ட வருஷம். அதான் வந்து 5வது நம்பர் குறிக்குது. அந்த யூதர்கள் மத்தியில் இருந்து தேவன் எடுத்து அதை யார் கொடுத்தார்? புறஜாதி ஜனங்கள். இது எந்த வருஷம்னா கிபி 36 அங்கே குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக 6வது வந்து இது எதை குறிக்குதுன்னா யூதர் யுகத்தினுடைய முடிவு, அதாவது அழிவு என்று சொல்லலாம். ஜெருசலேமினுடைய அழிவை குறிக்கும் இந்த ரவுண்டு. அந்த கிபி 70 தீத்து ராயின் மூலமாக அந்த தேசம் முழுமையுமாக அழிக்கப்பட்டதை குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து 7வது நம்பர், இந்த கோடு எதை குறிக்குதுன்னா கர்த்தருடைய 2nd வருகையை குறிக்கும் ஒரு ஒரு கோடு. 1874 குறிக்கும் ஒரு கோடு. இதை பற்றி தானியலில் நம்ம படிக்கிறோம், 12:12 1335 வரைக்கும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான் இல்லைங்களா. கர்த்தருடைய 2nd வரை குறிக்கும் இந்த ஒரு கோடு. நெக்ஸ்ட் வந்து 8வது கோடு பாருங்க, அது கூட மேலையோடு நின்றுச்சு கீழே வரல. அப்போ இது எதை குறிக்குன்னா சபையினுடைய உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதலை குறிக்கும். அது 1878 குறிக்கக்கூடிய ஒரு ஒரு கோடு. அடுத்தபடியாக இந்த 9வது எண் எதை குறிக்கிறதுனாக்கா இந்த 9 சபையினுடைய, அதாவது 144,000 பேருடைய முழுமையை குறிக்கும். ஆக்சுவலாக இந்த சார்ட்டை ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு விரும்பணும்னா இந்த ஒரு கோடை மட்டும் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா இதை கொஞ்சம் தள்ளி இங்கே போடலாம் இந்த இடத்துல, ஏன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே வந்திருக்கிறோம். அப்போது இந்த கோடு எதை குறிக்கிறதுன்னா சபையினுடைய முழு சபையினுடைய நிறைவை அது குறிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எந்த வருஷத்தில் முடியும்னு நம்மளுக்கு துல்லியமாக இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமான வசனங்கள் இருக்குது, கண்டிப்பாக அதை வந்து வெளிப்படுத்துவார் தேவன் ஏற்ற காலத்தில். அடுத்தபடியாக 10வது நம்பர் எதை குறிக்கிறதுனாக்கா 10 கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இஸ்ரேலில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபனமாக இருந்தால் இந்த 10 அது மட்டுமல்ல, இரண்டாம் உலகத்தினுடைய முழுமையான முடிவு சுத்தமா சாத்தானுடைய அமைப்புகள் இல்லாத ஒரு நிலைமை அந்த பத்து குறிக்குது. 11 என்பது எதை குறிக்குதுன்னா 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவை குறிக்குது. முடிவில்லாத யுகங்களினுடைய ஆரம்பத்தை குறிக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து எண்கள் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். ஆக பொறுமையோடு கேட்டு உங்கள் எவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய வாரத்தில் நம்மளுடைய தலைப்பானது ஒரு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானம் குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம்.
அன்பாக இறுதி ஜெபம் வந்து சம்பத் பிரதர்
Thank you.